ಕರ್ತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆಪಡುವುದಾಗೆ. நேற்றைய தினத்தில் வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வாதமாக நடைபெற்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். வார்த்தையானது அதிக தீவிரமாக செல்கிறது. ஜனங்களை ஸ்டாப் பண்ணாலும் வார்த்தையை ஸ்டாப் பண்ண முடியலை. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணதுக்கு இடம் கொடுக்கலை. ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தை செல்கிறது. எவ்வளோ காலம் அது நீடிக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். ஆமீன். ஆன்லைனில் மட்டும் நம்ம வார்த்தையை கேட்கணும் என்று விரும்பவில்லை. நம்ம சபை கூடி வந்து ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். எல்லாரும் ஊக்கமாக ஜெபிங்க. கர்த்தர் நமக்கு ஆவிதமான மகிழ்ச்சியான நாளை விரைவிலே தருவார் என்று அறிந்திருக்கிறோம். கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எதிர்பார்க்க முடியாது. கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டார், ஊரடங்குக்கு பேச்சு, ஊரடங்கு பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறார். அவர் பிஜேபி சீஃப் மினிஸ்டர், அவர் அவ்விதமாக சொல்கிறார். இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அசால்ட்டாக சொல்கிறாரு, ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு, அது ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்குங்கிறார். அது என்னத்தினாலே தெரில. இங்கே கவர்மெண்ட் அப்படி இருக்குது, அங்கே கவர்மெண்ட் அப்படி இருக்குது. ஆந்திராவிலேயும் தளர்வு, அங்கே விடுதலை உண்டு. நம்ம தமிழ்நாடு சாத்தானுடைய கிரிப்பில் இருக்கிறது, அது சாத்தானுடைய பிடியில் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் ரிப்போர்ட்டும் அதிக உச்சக்கட்டத்தில் போகுது, உச்சக்கட்டத்தில் போகுதுன்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு வெறுப்பாயிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். நமக்காக அவர் எல்லாற்றையும் மாற்றுவார். சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று நாம் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருப்பதனாலே இந்த நேரத்தில் வார்த்தையானது நமக்கு தாராளமாக கிடைக்கிறது. நம்ம சின்சியராக வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து அவரை சந்திப்பதுக்கு நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். மில்லினியத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக விதமாக சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது.
சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். Blow ye the trumpet in Zion. Blow ye the trumpet in Zion. இதுதான் பிரசங்கத்தின் தலைப்பு. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். எக்காலத்தை ஊதுங்க, ப்ளோ த ட்ரம்பட் அண்ட் சவுண்ட் அண்ட் அலாரம் இன் மை ஹோலி மவுண்டைன். என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். லெட் ஆல் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த லேண்ட் ட்ரெம்பிள். தேசத்தின் குடிகள் 700 கோடி மக்கள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். For the day of the Lord cometh, for it is nigh and at hand. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம தான் சயன். சியோனிலே எக்கால ஊதுங்கள். மனவாட்டி சயனுக்கு அடையாளமாக இருக்கிறாள். டிபிங்காரங்க சியோனுக்கு போகிறோம், சியோனுக்கு போகிறோம்பாங்க. அவங்க ப்ராப்பர்ட்டை விசுவாசிக்காமலே சியோனுக்கு போகிறாங்களாம். மோசையை விசுவாசிக்காம கானான் தேசத்துக்கு போக முடியுமா? மோசையை பின்பற்றாமல் கானான் தேசத்துக்கு போக முடியுமா? அவங்களுக்கு எங்களுக்கு மோசையை வேண்டாம் அப்படின்ட்டு டிபென்டேகாஸ்காரங்க சியோனுக்கு போகிறோம், சியோனுக்கு போகிறாங்கிறாங்க. அவங்க தான் சியோனா. மற்ற சாபன விசுவாசிகள் எல்லாமே பெந்தகோஸ்தவங்கள்லாம் சரியான கிறிஸ்தவங்க கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அங்கே சயன் வந்து மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காலம் இருந்து கர்த்தர் ஒரு ஜனத்தை தம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்காக ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை விளக்கி காண்பித்திருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகிறது. அதுதான் மனவாட்டி, அதுதான் சயன். நம்ம வந்து சயனை நம்ம சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். சியோனிலே எக்கால ஊதுங்கள், ப்ளோ த ட்ரம்பட்டின் சயன், எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் தத்தளிக்க கடவர்கள். நீங்கள் எக்கால ஊதும் போது அவங்களாம் அப்படியே தத்தளிப்பாங்க, ட்ரெம்பிள். உங்களுடைய மெசேஜ் அலாரமாயிருக்கிறது, எச்சரிப்பின் சத்தமாயிருக்கிறது. அப்பொழுது பூமியின் குடிகள் எல்லாரும் தத்தளிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது. த டே ஆஃப் த லார்ட் கமெத். நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய நாளிலே இருக்கும். கர்த்தருடைய நாள் வருகிறது என்று யோவேல் சொன்னான். இப்பொழுதுக்கு அது நிறைவேறி இருக்கிறது. நாம் இப்பொழுது கர்த்தருடைய நாளிலே இருக்கிறோம். த டே ஆஃப் த லார்ட் கமெத், அது சமீபமாயிருக்கிறது. இப்பொழுது அந்த நாள் வந்திருக்கிறது, கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. அதனால நீங்கள் எக்காலம் ஊதுங்கள், நீங்கள் வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், எக்காலத்தை ஊதுங்கள். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். இப்பொழுது வார்த்தையானது மிக தீவிரமாக செல்லுகிறது. ஆவரேஜா 500 பேர் இந்த மெசேஜை கேட்கிறாங்க. ரொம்ப சின்சியரா கேட்கிறவங்க 500 பேர் மேல இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையானது போகிறது. இது எக்காலம், இந்த எக்கால சொத்தத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக கேட்கிறார்கள். இந்த எக்கால சத்தம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. உலகத்துக்கு அது எச்சரிப்பின் சத்தம். உலகத்தின் குடிகள் வந்து தத்தளிக்கிறார்கள், தத்தளிக்க கடவர்கள். ஏனென்றால் இப்பொழுது கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. The day of the Lord comes. இதோ கர்த்தருடைய நாள் இப்பொழுது வந்திருக்கிறது. நம்ம கர்த்தருடைய நாளிலே இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அது சண்டேயோ அல்லது சாட்டர்டேயோ கிடையாது. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது 24 மணி நேரத்துக்குரிய ஒரு நாள் அல்ல. இது ஒரு பீரியடாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் இப்பொழுது வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே நம்ம சயன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து ஆவிக்குள்ளாக மாறுகிறோம். உலகத்தின் மக்களுக்கு அது நியாய தீர்ப்பாக இருப்பதனாலே அவங்கெல்லாம் தத்தளிக்கிறார்கள். நம்ம வந்து ஆவிக்குள்ளாக மாறி மேலே எடுத்து கொள்ளப்படுதலுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஹலலுயா. எக்கால சத்தமானது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த எக்கால சத்தமானது நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. நமக்கு அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ் கொண்டு வருகிறது. இந்த எக்கால சத்தம் நம்மை வந்து மேலே எடுத்து கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறது. அதே இந்த எக்கால சத்தம் வந்து உலகத்துக்கு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். அவங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் அவளுக்கு நியாய தீர்ப்பின் சத்தமாய் இருக்கிறது. பூமியின் குடிகள் தத்தளிக்க கடவர்கள் இப்பொழுது அந்த நாளிலே இருக்கும். We are already in the day of the Lord. நம்ம வந்து ஏற்கனவே இப்பொழுது நம்ம கர்த்தருடைய நாளிலே இருக்கிறோம். நிறைய பேருக்கு வேத வாக்கியம் நிறைவேறுவது தெரியாது. பைபிளாக்கு தான் ஆண்டவர் நிறைய பேட்டர்ன் வச்சிருக்கிறார். நீங்க அதை பார்த்து உங்க காலத்தை தெரிஞ்சுக்கிடுங்கிறார். உங்க காலம் எப்படியாப்பட்டது என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க எந்த காலத்தில் வாழுகிறீர்கள் என்பதை அறிய வேண்டும் என்றால் அதை தெளிவாக புரிகிறதுக்கு தான் பைபிளில் ஆண்டவர் நிறைய திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிறார். அந்த திருஷ்டாந்தங்களை வந்து ஒரு ஸ்டோரி ஆட்டும் அல்லது கதையாட்டும் நம்ம படிக்காதபடி அது எப்படி எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்ம காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது நம்ம கர்த்தருடைய நாளிலே இருக்கும். யோவான் பத்மதீவில் இருந்த பொழுது கர்த்தருடைய நாளுக்குள்ளாக வந்தான். அது சாட்டர்டேயோ சண்டேயோ கிடையாது. இட் இஸ் நாட் அ 24 அவர்ஸ் டே, இஸ் த எண்ட் டைம். இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த கடைசி காலம் கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இட்ஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். இது கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. இது உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் டேயாக இருக்கு, நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய நாள். வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கலாம்.
கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்.
பாத்தீங்களா, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை நான் கேட்டேன். பாருங்க, கர்த்தருடைய நாள் வந்து அந்த யோவானுக்கு வந்தது. யோவான் கிபி 95-96 பத்மு என்ற தீவிலே அங்கே ஏஜியன் சி இருக்கிற அந்த ஏஜியன் கடலில் இருக்கிற அந்த தீவில், சின்ன தீவில் இருந்தான். பாம்புகளும் தேள்களும் விஷப்பூச்சிகளும் நிறைந்த அந்த தீவில் அவன் நாடு கடத்தப்பட்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறினேன் என்று சொல்லுகிறான். அவன் கிபி 95-96 நம்ம காலத்துக்கு அவன் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டான். ஆண்டவர் அவனை நம்ம காலத்துக்குள்ளே கொண்டு நம்ம காலத்தில் என்ன நடக்கு என்பதை அறியத்தக்கதாக அவர் காண்பிக்கிறார். 1963 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரகசியம் வெளிப்பட்டது. அதிலிருந்து அது என் டைம் என்று அழைக்கப்படுகிறது, கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுது. இப்பொழுது கர்த்தருடைய நாள், அவன் வந்து கிபி 95-96 1963 ஆவியிலே அவன் கொண்டு ஆவியிலே அவனை வந்து கர்த்தர் கொண்டு வந்து இப்பொழுது இப்பொழுது இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை அவனுக்கு தரிசனமாக காண்பிக்கிறான். கர்த்தருடைய நாளுக்குள்ளாக அவன் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டான். அதே போல நம்ம இன்னைக்கு அந்த அவன் வந்து அவன் தரிசனத்தில் அவன் வந்தானே இப்படிய, அவன் ஆக்சுவலா அந்த இந்த காலத்துக்குள்ள வரல. நீங்க ஆக்சுவலா இந்த காலத்துல வந்திருக்கீங்க. தரிசனத்துல தான் அவன் இந்த காலத்துக்குள்ளாக வந்தான். ஏன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த அவன் வந்த காலத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ரியலா நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அதுதான். நான் இப்பொழுது எந்த நாள்ல இருக்கிறோம்? இட்ஸ் லார்ட்ஸ் டே, இது கர்த்தருடைய நாள். இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? எக்காலத்தை ஊத வேண்டும். மௌனமாய் இருக்கக்கூடாது, சில மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பேசணும். ஊமையான விக்கிரங்கள் போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாயை நம்ம வந்து திறக்க வேண்டும். எக்காலத்தை பிடித்து எக்காலத்தை ஊத வேண்டும். அதான் சொல்லப்படுது, சியோனிலே எக்கால ஊதுங்கள். Blow ye the trumpet. இந்த மெசேஜை கேட்குறங்க சிலர் வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க. திருப்பூர் சேலத்தில் இருந்துலாம் எனக்கு போன் வரும். அதோட ரொம்ப நேரம் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அது அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க உம்முன்னு இருப்பாங்க. இப்படியே பாசர் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய, ஒரு வார்த்தை திறந்து பாசர்ட்ட ஒரு வாயை திறந்து சொல்றது இல்லை. பாஸ்டர் உங்க மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆவிக்குரிய பிரமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப எழுப்புதல் உண்டானுச்சு, அப்படி சொல்ல வேண்டிய நேரம் இது. எக்ஸைட்மெண்ட் ஆக வேண்டும். அதனால எக்ஸைட்மெண்ட் ஆகும் பொழுது நான் என்ன நினைப்பேன், அவங்களுக்குள்ள எவ்வளவு அனாயிட்டிங்க மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறது, இங்க சொல்லப்படுகிற மெசேஜ் அவங்களுக்கு எவ்வளவு எஃபெக்டை ஏற்படுத்தி இருக்கிறது, அவங்கள வந்து புத்தியுள்ள கன்னியாக மாற்றுகிறது. ராப்சர்ல நம்ம அவங்களெல்லாம் பார்க்க போறோம் இப்படின்னு நினைச்சு நான் என்னுடைய ஆவியிலே நான் கழி கூறுவேன். அதனால ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அது ஒரு நமக்கு எஃபெக்டை ஏற்படுத்த வேண்டும். இந்த எக்காலத்தை ஊதும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரணும். எக்காலத்தை ஊதுங்கள், மௌனமாய் இருக்காதீங்க. Blow the trumpet in Zion. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த பர்வதத்தில் என்ன எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். Sound an alarm in my holy mountain. இது வந்து எக்காலம், அதே சமயத்தில் அலாரமாக இருக்கிறது. இது ஒரு எச்சரிப்பின் சத்தம், எச்சரிப்பின் மணி அடிக்கிறது. சவுண்ட் ஆஃப் அலாரம். இது நீங்க வந்து இந்த செய்தி வந்து கீழ்ப்படியாத மக்களுக்கு ஒரு அலாரமாக இருக்கிறது, எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. பூமியின் குடிகள் எல்லாரும் தத்தளிக்கிறார்கள். இந்த மெசேஜ் வந்து அவங்களை நியாயம் தீர்க்கும். கடைசி காலத்தில் இதை வாழுகிற மக்களுக்கு இந்த வாய்ஸ் வந்து இது நியாயத்து. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த வசனம்தான் அவர்களை நியாயம் தீர்க்கும். அதனால் கர்த்தருடைய தேசத்தின் எல்லா குடிகளும் தத்தளிக்க கடவர்கள். இந்த மெசேஜ் அவனுக்கு தத்தளிப்பை ஏற்படுத்துகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது என்று சொன்னான். இப்பொழுது கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது, நீங்கள் கர்த்தருடைய நாளிலே இருக்கிறீர்கள். ஆமே. வெரி சீரியஸ் டைம். இது வந்து அஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இட் இஸ் அ வெரி சீரியஸ் டைம். அவிதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமானது இருளில் இருக்குது, பாவ இருளில் இருக்கிறது. அநீதி அசுத்தம் உலகத்தில் இருக்கிற பாவம், ரெண்டு பாவங்கள், அநீதியான காரியங்களை. பேப்பரை பார்த்தீங்கன்னா எல்லா அநீதியைத்தான் வாசிக்க முடியும், எல்லா அசுத்தங்களை தான் வாசிக்க முடியும். டார்க்னஸ், உலகம் முழுசும் டார்க்னஸ்ஸாக இருக்கிறது. சபை உலகமானது, சாபன உலகமானது, அங்கே எந்த வெளிப்பாடும் கிடையாது. பெந்தெகோஸ்தல் மெசேஜில் எந்த வெளிப்பாடும் கிடையாது. அவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுடைய குரோத் வந்து நாலு அந்நிய பாஷை பேசிடணும், முடிஞ்சு போச்சு. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. வேறு எந்த ஒரு வெளிப்பாடையும், தேவ ரகசியத்தையும் நீங்கள் எந்த பெந்தகோச சபையிலேயும் நீங்கள் கேட்க முடியாது. சபையானது டோட்டல் டார்க்னஸ்ஸாக மாறிவிட்டது, பாவ இருள் சூழ்ந்து விட்டது. நம்ம வந்து பிரைட் குரூம் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேடையும் கவனமாக கவனிங்க, சீரியஸாக கவனிக்க வேண்டிய நேரம் இது. பிரைட் குரூம் இறங்கி வந்திருக்கிறார், மணவாளன் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய சிந்தை என்றால் நம்ம வார்த்தை எப்படி சிந்திக்கிறதோ அப்படி தான் நம்ம சிந்திப்போம். நம்ம சுய புத்தியின்படி கிரிமினலாக சிந்திக்க மாட்டோம். நம்முடைய மைண்டு கிரிமினல் மைண்டு கிடையாது, சூதுவாதான இருதயம் கிடையாது. நமக்கு தேவனுடைய சிந்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தேவன் எப்படி சிந்திப்பாரோ அப்படி தான் நம்ம சிந்திப்போம். அப்படி நீங்கள் ஆகும் பொழுது, அந்த ஸ்டேஜ் அடையும் பொழுது, யூ ஆர் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். இந்த கடைசி காலத்துக்கு கடைசி சத்தமாக இருக்கிறீர்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். நீங்க வந்து ஃபைனல் வாய்ஸாக மாறுகிறீர்கள், இயேசுவின் சத்தமாக மாறுகிறீர்கள். ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். இப்பொழுது ஆண்டவர் வெளிப்பாட்டை தந்து கொண்டிருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இப்பொழுது வந்திருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரின்னா என்ன அர்த்தம்? மனுஷகுமாருடைய ஊழியம் என்றால் என்ன அர்த்தம்? தேவ ரகசியத்தும் வெளிப்படுவது. தேவ ரகசியமானது இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. மனுஷகுமாரன் இயேசு அவர் வந்திருக்கிறார், வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஆரம்பிக்கப்பட்டது 1963 அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்தவருக்கு முடிக்கவும் தெரியும், அதை அவர் முடிக்கவும் செய்வார். அது முடியும் பொழுது நம்ம ராப்சரில் பங்கு பெற்றிருப்போம். ராப்சரில் பங்கு பெறுவது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறது. நீங்கள் மேலே எடுத்துக்கொள்ளும் போது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மனுஷகுமாருடைய ஊழியம் முடிவடைகிறது. அது பிரதர் பெனாமில் ஸ்டார்ட் ஆனது, இன்னைக்கு அது மனவாட்டி மூலமாக கண்டினியூ ஆகி அது மேலே போகும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முடியும். இப்பொழுது நீங்கள் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, மனுஷகுமாருடைய ஊழியத்தில் நாட்களில் இருக்கிறீர்கள். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், தேவன் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்துகிறார். நம்ம சபைக்கு வந்துட்டு போறது மட்டுமல்ல, நம்ம வார்த்தையாக மாற வேண்டும். தேவன் நமக்குள்ள அவதாரம் இட வேண்டும். நம்முடைய மாம்சத்துக்குள்ளாக தேவன் அவதாரம் இடும் பொழுது, மணவாட்டிக்குள் கிறிஸ்து இருக்கும் பொழுது, மணவாட்டி அந்த தீர்க்கதரிசிக்குள் வாசம் பண்ணின அதே கர்த்தர் இன்னைக்கு மணவாட்டிக்குள்ள அவதாரம் இடும் பொழுது, கிறிஸ்தின் பிரைட் ஃபார்ம், உலகத்துக்கு நீங்கள் கிறிஸ்துவாக இருக்கிறீர்கள். கிறிஸ்தின் பிரைட் ஃபார்ம், கிறிஸ்து மணவாட்டியின் ரூபத்தில் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி ஆல்பமாக இருக்கிறது. இந்த பைபிள் வந்து ஒரு ஃபேமிலி ஆல்பம். உங்கள் வீட்டில் ஆல்பம் வச்சுருப்பீங்க, அது மேரேஜ் போல் அங்கே ஆல்பம் இருக்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் மேரேஜுக்கு வந்தாங்க என்னென்னலாம் பார்ப்பீங்க. அதே போல் இது இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஃபேமிலி ஆல்பம். இந்த ஃபேமிலி ஆல்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சிந்தையாக இருந்தீர்கள். யூ ஆர் த ஜீன் ஆஃப் காட் என்பதை தெரிய முடியும். உங்களுடைய பேர் அங்கே இருக்கிறது, உங்களுடைய காலம் அங்கே இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இங்கே இருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள்? யூ நோ யுவர் ஆரிஜின், யூ நோ யுவர் டெஸ்டினி. நீங்கள் எங்கே போய் சேருவீங்க எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தீர்கள், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள் எல்லாமே இந்த பைபிள் நமக்கு சொல்லும். அவங்க ஏழுமுத்திர புஸ்தகம்தான், அதுதான் புக் ஆஃப் ரிடெம்ப்ஷன். அதே பைபிளை விட மேலே வச்சிருக்கிறாங்க. ஒரு சபையில் ஒரு மனுஷன் வந்து அவங்களுக்கு போதிச்சு அதை மாற்றி விட்டுருக்காரு, அவங்களுடைய சிந்தையை மாற்றி விட்டுருக்கிறார். நமக்கு ஃபேமிலி ஆல்பம் இது தான், புக் ஆஃப் ரெடெம்ஷன் இதுதான், ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இதுதான். இது தேவனுடைய வார்த்தை, God in printed form. Hallelujah. தேவன் அச்சு வடிவத்தில் இருக்கிறார். We see our names in the Bible. Hallelujah. We see your origin. We see your destiny. You see your promises. உங்களுடைய வாக்குத்தத்தங்களை இதில் பார்க்குறீங்க. அந்த ஏழு முத்திரைகள் புஸ்தகம் வந்து அதில் வந்து சில விளக்கங்கள் இருக்குது. எல்லாமே அதில் இல்லை. ஏழு முத்திரைகள் புஸ்தகத்தில் எல்லாமே இல்லை. பிரதான செய்தி 1120 செய்தி கூட தான் எல்லாமே இருக்கு. அந்த புஸ்தகத்தில் மட்டும் எல்லாமே இல்லை. மாதிரி ஒரு தவறான போதகம், கள்ள போதகத்தினால ஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து அவங்களெல்லாம் புத்தி இல்லாத கனிகளாக மாற்றி மேலே போடாதபடி இந்த போதகர்கள் அந்த வேலை செய்கிறாங்க. தேவனால் அழைக்கப்படாத போதகர்கள். நம்ம வந்து வெட்டிங் சப்பருக்கு போறோம். ஹலலுயா. மேரேஜ் இங்க நடக்குது. வி ஆர் இன் த மேரேஜ் யூனியன். வி ஆர் இன் த இன்விசிபிள் யூனியன். தேவனோடு காணக்கூடாத இணைப்பில் இருக்கிறோம். வி கோ டு த வெட்டிங் சப்பர். ஹலலுயா. கடந்த வாரத்தில் நான் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஆவிக்குரிய ஒரு நினைவிழப்பில் இருந்தோம். ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா. நம்ம வந்து கொஞ்ச காலமாக பிறந்த நாள் முதற்கொண்டு ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருந்தோம். நாம் யார், எங்கேருந்து வந்தோம், ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய நினைவிழப்பு. ஒரு நாளிலே என்ன சொன்னால், இந்த மெசேஜை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். பாஸ்டர் மூலமாக இந்த கடைசி கால வெளிப்பாடான செய்தியை, இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடான செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய அம்னீசியா நம்மளை விட்டு விலகிவிட்டது. ஆவிக்குரிய நினைவிழப்பு நம்மளை விட்டு நீங்கிவிட்டது. பைத்தியம் பிடிச்சவனுக்கு அவன் பேர் யாருன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம இருந்தோம், பைத்தியமான ஒரு நிலையில இருந்தோம். ஆவிக்குரிய நினைவிழ பொழுது புத்தி தெளிஞ்சு, பைத்தியம் தெளிஞ்சு விட்டது. இந்த மெசேஜ் வந்து நம்ம பைத்தியத்தை தெளிய வச்சுட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்களை நீங்க தாழ்த்த தெரியணும், அப்பதான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒரு காலத்துல நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். எனக்கு என்னன்னே தெரியல, எதுக்காக உலகத்துல பிறந்தேனே தெரியல, புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மெசேஜ் வந்து எனக்கு புத்தி தெளிவு வந்துட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் ஒரு விசுவாசியினுடைய. ஏதோ வந்தோம், அப்படியே வார்த்தையை நம்ம கேட்டோம், அப்படியே பைபிளை தூக்கிட்டு நம்ம போயிட்டோம். ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டும். நீங்கள் யார் என்று ரியலைஸ் பண்ண வேண்டும். நமக்கு வந்து அந்த புத்தி தெளிவு வந்த பிறகு நம்ம அப்பா பெரிய பணக்காரர் இல்லை. ஹல்லேலூயா. You had a great rich father. அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. நான் அவருடைய சுதந்திரவாளி. நான் ஏழை கிடையாது, நான் சுதந்திரவாளி. அவனுக்கு அப்படிதான் புத்தி தெளிஞ்சு. இளையகுமாரனுக்கு பன்றி மேய்க்கும் பொழுது பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காத நிலையில வந்த பொழுது ஒரு கல்லு மேல உட்கார்ந்து அவன் சிந்திக்கிறான், நான் யார், எங்க அப்பா ரிச் ஃபாதர், நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரம் இருக்குது, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும், அது கூட தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே, ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, ஒரு குளிப்பு கிடையாது, ஒரு சுத்தம் கிடையாது, பன்றியோடு சேர்ந்து அந்த வாழ்க்கையை நான் ஏன் செய்ய வேண்டும், எங்க அப்பா ரிச் ஃபாதர். ஹல்லேலூயா. ஹி ஹேட் எ கிரேட் இன்ஹெரிட்டன்ஸ். அவருக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்குது. நான் அந்த சுதந்திரவாளி அல்லவா. நான் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்பேன். நான் என்னுடைய தவறுகளை அறிக்கை செய்வேன். பரத்துக்குரோதமாகவும் உமக்குரோதம் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன், என்னை தாழ்த்துவேன். அவர் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் வீட்டில் அவர் வேலைக்காரனாகவே இருப்பதற்கு நான் வந்து அதுக்கு நான் சம்மதம் என்று இவ்விதமாக அவன் நினைத்து போகும் பொழுது தகப்பன் என்ன செய்தார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், பொதுவாக எல்லாருக்கும் இந்த கெட்டகுமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும். இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் தெரியும். இயேசு சொன்ன ஓமையில் ரொம்ப பிரதானமான ஓமை இந்த கெட்டகுமார். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனால் அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது அது அவனுக்கு தெரியாது. அதில் இருக்க வெளிப்பாடு தெரியாது. ஒரு காலத்தில் நான் ஸ்பிரிச்சுவல் அம்னீசியாவில் இருந்தேன். நான் யாருன்னு எனக்கு தெரியலை. என் மனம் போன போக்கில் போய்கொண்டிருந்தேன். சாத்தான் என்னை அடிமையாக வைத்திருந்தான். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு புத்தி தெளிந்த இந்த மெசேஜ் அதாக அவர் வரும் பொழுது எனக்கு ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா என்னை விட்டு போய்விட்டது. ஆவிக்குரிய நினைவிழப்பு, அந்த பைத்தியம் என்னை விட்டு போன உடனே புத்தி தெளிந்து என் அப்பா எவ்வளோ பெரிய கிரேட் ரிச் மேன். ஹல்லேலூயா. எவ்வளோ சுதந்திரம் இருக்குது. வெட்டிங் சப்பர் இருக்கிறது, மிலினியம் இருக்கிறது, நியூ ஹெவன் நியூ எர்த் இருக்குது, அங்க நியூ ஜெருசலேம் இருக்கு, கோல்டன் சிட்டி இருக்கிறது, டயமண்ட் பியர்ல். எவ்வளோ என்னுடைய அப்பா எவ்வளோ ரிச் மேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? அப்படி இருந்தாலும் நீங்க துக்க முகத்தோடு இருக்க மாட்டீர்கள், புலம்ப மாட்டீர்கள். இது ஒரு கொஞ்ச கால ஒரு வாழ்க்கை. இதை நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஃபாதர் எட்டர்னல், எட்டர்னல் அங்க ஃபாதர் நமக்கு இருக்கிறார். அவருடைய அவர் நித்திய பிதாவா இருக்கிறார். அவருடைய சுதந்திரத்துக்கெல்லாம் சுதந்திரவாளி. அப்படி நான் இருக்கும் பொழுது இப்ப நான் ஒரு செக் எழுதுனா ஏன் தர மாட்டார்? இப்ப நான் ஒரு பெட்டிஷன் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் ஏன் கிராண்ட் பண்ண முடியாது? கண்டிப்பா கிராண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என்ன எத்தனை ப்ராப்ளம் இருக்கிறது, என்ன இருக்கிறது, ஒரு செக்கை எழுதுங்க. நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அது கிராண்டட் ஆகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய ஃபாதர் வந்து ரிச் ஃபாதர். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களை சும்மா பிரியப்படுத்துறதுக்கான வார்த்தை கிடையாது. நான் சொல்றது ரொம்ப குறைவு, ஆனா ஆசீர்வாதம் அதிகம். டோன்ட் மிஸ் த பிளஸிங். ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீர்கள். உலகத்துல பாதுகாப்பு இல்ல, ஆண்டவரை தேடுனா அதிக போராட்டம் வரும். இங்கேதான் பாதுகாப்பு உண்மையிலே இங்கேதான் இருக்குது. கடவுளை தேடுனா ரொம்ப சோதனை வரும், இங்கேதான் உண்மையிலே பிளஸிங் இருக்குது. உலகத்துல தான் அதிக சோதனை இருக்கிறது. பிசாசு அவிதமான ஒரு டீச்சிங்கை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். கிறிஸ்தவங்களுக்கு அவிதமான டீச்சிங்கை கொடுத்து வச்சிருக்கிறோம். அந்த டீச்சிங்கை நம்ம மாற்ற வேண்டியதா இருக்குது. இங்கேதான் செக்யூரிட்டி இருக்குது, எட்டர்னல் செக்யூரிட்டி இங்கேதான் இருக்கிறது, இங்கேதான் பிளஸிங் இருக்கிறது. இதை மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கேயும் தொல்லை, பிறகு அஞ்சாவது இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது இங்கே பாதாளத்திலையும் தொல்லை, நமக்கு வேதனைப்பட வேண்டும், எல்லாத்தையும் இழந்து போகணும். அறிவில்லாத மக்கள் வந்து இதை சில பிள்ளைகள் கீழ்ப்படியாம சர்ச்சி கூட வந்து என்ன சொன்னா அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் பயன்படுத்த மாட்டாங்க. பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணினா எவ்வளவு பரிதாபம். ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தராரு, ஆயிரம் ஆப்பர்ச்சுனிட்டி தராரு, எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணா அவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். அந்த மெசேஜை கேட்பது பெரிய பிளஸிங். அது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோவேல் 1:14-15 வாசிக்கலாம், விரைவா வாசிக்கலாம்.
ஒருவேளை அவர் திரும்பி,
யோவேல் 1:14-15,
பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவனிடத்திலிருந்து வருகிறது.
பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். உங்கள் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய நாள் இன்னைக்கு, கர்த்தருடைய நாள்லே நம்ம வந்துட்டோம். For the day of the Lord is at hand. அல்லோ, யோவேல் புஸ்தகத்தில் நீங்க அந்த 3 chapters வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்னு எழுதியிருக்கும். The book of Joel is about the day of the Lord. அந்த யோவேல் புத்தகம் வந்து கர்த்தருடைய நாளை பற்றி சொல்லுகிறது. 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த யோவேல் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லுகிறார். அவனுடைய தீம் என்ன? அந்த புஸ்தகத்தினுடைய தீம் வந்து, அதனுடைய தீம் வந்து, அதனுடைய கருத்து என்ன வந்தால், த டே ஆஃப் த லார்ட், த டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறார். Joel was a prophet. அவனுடைய ப்ரோபசி வந்து இந்த கடைசி காலத்தை குறித்ததா இருக்குது. நீங்க வாழ்கிற, நான் வாழ்கிற காலத்தை குறித்ததா இருக்குது. அவங்க காலத்தை இல்லை, அவங்க காலத்துல ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. இது வந்து உண்மையாக ரியாலிட்டியாக இருக்கு. அது பேட்டர்ன், இது ரியாலிட்டி. அவன் வாழ்கிற நாளிலே நடந்த சம்பவத்தை வைத்து, அந்த சம்பவத்தை அவன் சொல்லி அவன் கடைசி காலத்தை போக்கஸ் பண்ணுகிறான். இதுதான் ஜோயல். இன்னைக்கு அந்த புக் ஆண்டவர் நமக்கு ஓபன் பண்ணி கர்த்தர் அந்த மிஸ்டரியை நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். யோவேல் காலத்துல என்ன வந்தது? யோவேல் காலத்துல கர்த்தருடைய நாள் வந்தது. எப்படி வந்தது? அந்த நாளில என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்கு. யோவேல் காலத்தில், அவன் வாழ்கிற காலத்தில் ஜனங்கள் கீழ்ப்படியாம போனனால ஆண்டவர் வெட்டி கிளிகளை அனுப்பினார். அந்த நாலு விதமான அங்கே புழுக்கள் வந்தது, வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கோட்டை பூச்சி. இது ஒரு ஒரு பூச்சியினுடைய நாலு ஸ்டேஜஸ். அது ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும் பொழுது முதல்ல வந்து அது இலையை சாப்பிடுது, ரெண்டா முதல்ல கனிகளை சாப்பிடுகிறது, ரெண்டாவது இலையை சாப்பிடுகிறது, மூணாவது அங்கே பட்டையை சாப்பிடுது, அது பிறகு மரத்தில் இருக்க சாரை உறிஞ்சி குடிச்சிருது. இப்படி முசுக்கோட்டை பூச்சிகள் வந்து, அந்த பூச்சிகள் வந்து வரும் பொழுது அது ஒரு நியாய தீர்ப்பின் அடையாளம். நம்ம நாட்டிலையும் வெட்டுக்கிளி வந்திருக்குது, அதிக சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இங்க கொரோனா வந்து இருக்க பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே வீழ்ச்சி அடைய வச்சு, கவர்மெண்ட் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு, எல்லா தனிப்பட்ட மனுஷங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. இது வந்து ஒரு 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 பட்டணத்தில் மட்டும் வரல, அல்லது ஒரு ஸ்டேட்டில் மட்டும் வரல, இது ஒரு கண்ட்ரியில் மட்டும் வரல, குளோபல் லெவலாக வந்திருக்கு. வெட்டுக்கிளிகள் அடிக்கடி எங்கள் வாதைகள் வந்திருக்கிறது. ஆனால் இது என்னென்னா குளோபல் லெவலில் இந்த COVID-19 இந்த பேண்டமிக் வந்து குளோபல் லெவலில் இது வரைக்கும் எந்த இதுவும் வந்தது கிடையாது. ஏதோ ஒரு கண்டத்துக்கு வேணால் வரலாம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம்னு கூட வரலாம், ஆனால் இது முழு உலகத்தையுமே இப்படி வந்தது. இது கர்த்தருடைய நாளிலே நம்ம இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. யோவேல் வாழ்ந்த காலத்தில் வெட்டுக்கிளிகள் வந்து அந்த புல்லெல்லாமே சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டனால மாடுகளுக்கு தாங்க ஆகாரம் இல்லாதபடி ஆடு மாடுகளெல்லாம் செத்து போச்சு. அது கோதுமை அந்த பார்லி எல்லாத்தையும் சாப்பிட்டனால தானியம் இல்லாதபடி, களஞ்சியத்தில் தானியம் இல்லாதபடி எல்லாரும் பட்னியாக சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது திராட்சை செடி எல்லாம் சாப்பிட்டனால திராட்சை ரசம் இல்லை, அது ஒலிவ மரத்தை சாப்பிட்டனால ஆலிவ் ஆயில் அங்கே இல்லை. அதனால் அங்கே ஒரு என்ன ஏற்பட்டது என்றால் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த வெட்டுக்கிளிகளினால் அது வந்தது. இன்னைக்கு வெட்டுக்கிளியும் வந்திருக்கு, இது COVID-19 வைரஸும் வந்து முழு உலகத்தையும் பொருளாதார வீழ்ச்சி அடைய வச்சுட்டு, எதற்காக என்றால் அது நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வரணும் என்பதற்காக. உலகத்தில் நியூ வேர்ல்டு ஆர்டர்னு வரப்போகுது, புதிய பொருளாதார கொள்கை, புதிய உலக கொள்கையை கொண்டு வந்து உலகம் அனைத்தும் ஒரு மனுஷனுக்கு கீழே கொண்டு வரணும்னா இந்த COVID-19 வந்து இப்போ அது கொண்டு வரப்போகுது. நேற்று இந்து பத்திரிகையில் போட்டுட்டான், நியூ வேர்ல்டு ஆர்டர் தான் இனிமேல் உலகத்துக்கு தீர்வு, அதுதான் அநேருக்கு வேலை இல்லை, பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது, இதெல்லாம் சரி பண்ணணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா புதிய உலக முறையை கொண்டு வர வேண்டும். அது போப்பில் போய் அது முடிய போகுது. ஒரு ஒரு கொடையின் கீழ் இந்த உலகத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு பொருளாதார கொள்கை, ஒன் எக்கானமிக் பாலிசி, ஒன் ரிலிஜன், ஒன் வேர்ல்டு அப்படின்னு எல்லாத்தையும் குளோபலிஷமாக அதை மாற்றி அதை கடைசியாக அது ஆன்டிகிரேஷன் முடிகிறதுக்கு இந்த COVID-19 அது வந்திருக்கு. அது பேப்பரில் செய்தி வந்துட்டு, அதனால் அருமையால நம்ம கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம். இட் இஸ் த டே ஆஃப் த லார்ட், இது கர்த்தருடைய நாள். இந்த COVID-19 எதை குறிக்கிறதுனால நீங்கள் கர்த்தருடைய நாளிலே இருக்கிறீர்கள். யோவேல் கர்த்தருடைய நாளில் இருந்தான், அப்பொழுது என்ன நடந்தது, இவ்விதமாக அங்கே ஏற்பட்டு நோ ஆயில், நோ வைன், நோ கார்ன், நோ அனிம், நோ ஷீப், அவ்விதமாக ஏற்பட்டது. யோவேல் 1:15 வாசிக்கலாம்.
அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வளர்ந்து வருகிறது. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சங்கள் இடிந்து போயின, மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரிந்து போடுகிறது.
அதேதான் இப்ப நடக்குது, பொருளாதார வீழ்ச்சி. இப்பொழுது பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சது, விவசாயிகள் வந்து தானியத்தை கொண்டு போய் விற்க முடியாது, காய்கறியை விற்க முடியாது, அது வேற இங்க இருந்துட்டு அங்க திருமணிச்சலை கொண்டு போய் அங்க மழை பெஞ்சோன்னா எல்லாம் அங்கே அழுகுது, மாடு கூட அது திங்க மாட்டேங்குது, அப்படி கிடக்கு, எல்லாமே அழுகி நாசமாகுது. அதனால் எல்லாம் அதை அங்கே பைபிளில் கரெக்டாக எழுதியிருக்கு. யோவேல் காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. அங்கே வெட்டுக்கிளிகள் வந்தது, நமக்கு வெட்டுக்கிளியும் வந்திருக்குது, COVID-19 வந்திருக்குது. இது குளோபல் லெவலில் உலக லெவலில் வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு புதிய கொள்கையை இந்த உலகத்தை காப்பாற்றுவதுக்கு நம்ம புதிய கொள்கையை கொண்டு வரணும். இப்பொழுது இருக்கிற பண பரிமாற்றங்கள் இதெல்லாம் சரியில்லை, எல்லாத்தையும் மாற்றி இதெல்லாம் குளோபலிசமாக மாற்றினா தான் இந்த ஜனங்கள் வாழ முடியும் என்று அவன் அவிதமாய் கொண்டு வர்றதுக்கு இப்பொழுது பிளான் நடந்து கொண்டிருக்கு. அன்றைக்கு பாருங்க, கத்துடைய நாளில் எல்லாமே அங்கே தானியங்கள் கிடையாது, வைன் கிடையாது, ஆயில் கிடையாது, ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் எல்லாமே மாண்டு போயினே. இதை மாதிரி அந்த ஜனங்கள் தத்தரிக்கிறாங்க கத்துடைய நாள் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக லார்ட்ஸ் டேல இருக்கிறோம், கத்துடைய நாளிலே நம்ம இருக்கிறோம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கத்துடைய நாள் சமீபமாக இருக்கிறது, கர்த்தர் நமக்கு ப்ரொவிஷன் கொடுக்கிறார், நமக்கு ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்ம என்ன நேரத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். கர்த்தர் வந்து லேம் ஈகிள் லயன் இடைய மூணு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், அவர் வந்து கழுகாய் இருக்கிறார், அவர் வந்து சிங்கமாய் இருக்கிறார். இல்லை, ஆட்டுக்குட்டி முதல்ல இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக வந்து நமக்காக பலியானார். சிங்கம் வந்து உலகத்தை அவர் 1000 வருஷம் ஆளுகை செய்யும் பொழுது கிங் சிங்கம். இப்பொழுது ரெண்டுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இப்பொழுது ஈகிள் டேஸில் இருக்கிறீங்க, ஈகிளாக இருக்கிறீங்க. ஆண்டவர் இப்பொழுது ஈகிளாக இருக்கிறார். அதனால் லயனுக்கும் இந்த ஆட்டுக்குட்டிக்கும் லயனுக்கும் மத்தியில் ஈகிள். இன்றைக்கி ஈகிள் டேஸில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல் அவர் வந்து சன் ஆஃப் மேனாக வந்தார். பின்பு 7 சபை காலங்களில் அவர் சன் ஆஃப் காடாக இருக்கிறார். அதுக்கு பிறகு மில்லினியத்தில் அவர் சன் ஆஃப் டேவிட்டாக இருப்பார். இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கு. அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது செய்த அதே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு ப்ராபட் மூலமாக வந்து இப்பொழுது மனவாட்டி மாதிரி. அதனால சன் ஆஃப் காடுக்கும் சன் ஆஃப் டேவிட்டுக்கும் மத்தியில் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியிலே இருக்கோம். நம்ம வாழ்கிற காலம் என்னன்னுங்கிறத நல்லா தெரியணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் சாத்தா நம்மளை மேற்கொள்ள முடியாது. இப்பொழுது பிளேக் ஆஃப் லோகஸ் இருக்கிறது. லோகஸ் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? பிசாசினுடைய ஆவிகளுக்கு அடையாளமாக இருக்கு. பிசாசின் ஆவிகள் இப்பொழுது உலகத்தில் வந்திருக்கு. த வேல் பிகம் ஹெல், உலகம் வந்து இன்றைக்கி பாதாளமாக மாறி இருக்குது. வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 5வது தூதன் எக்காலம் ஊதி நான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. அவன் அந்த பாதாள குழியை திறந்த பொழுது பெருஞ்சூளையைப் போல புகை அந்த குழியிலிருந்து எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தேவனுடைய முத்திரை தங்கள் நெற்றியிலே தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துவதற்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவளை கொலை செய்வதற்கு அவள் உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் வேதனை செய்யும்படியான உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனைக்கு ஒப்பாக இருந்தது. பாருங்கள், இப்போ 5 மாதம் வரப்போகுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 5 மாதம் கூட முடிஞ்சு போச்சு. அதனால் வெட்டுக்கிளிகள் பிசாசின் ஆவிகள், இன்றைக்கி பிசாசின் ஆவிகள் உலகத்தில் இருக்குது. வைரஸ் இருக்குது, பாவம் இருக்குது, அநியாயம் அசுத்தங்கள் இருக்குது. அந்த பிசாசின் ஆவிகள், பாதாளத்திலிருந்து வந்த பிசாசில் ஆவிகள் எல்லாமே இன்றைக்கி பூமியில் வந்திருக்குது. இட்ஸ் அ லார்ட்ஸ் டே. முத்திரையை தரித்திராத அனைவரையும் அதை சேதப்படுத்தும். பரிசுத்தாவின் முத்திரைப்படாத எல்லாருமே பிசாசினுடைய ஆவினாலே அவர்கள் சேதப்படுவார்கள். ஃப்ளேக் ஆஃப் லோகஸ் வந்திருக்கிறது. பாதாள குழியானது திறக்கப்பட்டிருக்கிறது. மெசேஜ் பீப்புள் என்ன செய்கிறாள் என்றால் அவங்க வந்து ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அநேகருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கத்தர் தீக்க தேசி அனுப்புனார், தீக்க தேசி அந்த பாஸ்டர் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தானே விசுவாசிகள் இருப்பாங்க. அந்த பாஸ்டருடைய ப்ரீச்சிங்கை பொறுத்து தான் அந்த விசுவாசி இருப்பாங்க. அந்த பாஸ்டருக்கு வந்து அதுக்கு மேலே போக முடியாது. அதெல்லாம் கத்தர் ஒரு தீக்க தேசி அனுப்பினா தீக்க தேசி அனுப்பினார்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடையாது. ஒரு சாட்சி கிடையாது. அவங்க உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். லூக்வாமா இருப்பார்கள், வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை அவர்கள் அறியாமல் இருப்பார்கள். ஏதோ தீர்க்கதரிசி அனுப்பினார், தீர்க்கதரிசி அனுப்பினார், இதுதானே தெரியுமே ஒழிய வேற அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது. நிறைய பாஸ்டர்களுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு சிஎஸ்எல் ரெவரண்ட் ஆகணும்னா பைபிள் காலேஜ் படிக்கணும். பைபிள் காலேஜ் 4 வருஷம் 5 வருஷம் படித்த மாதிரி தான். இங்கே வந்து எல்லாருமே பாஸ்டர் ஆகிடுவாங்க. ஒன்று ஆனா ஆகுனா தெரியாதவங்கெல்லாம் பாஸ்டர் ஆகிரு நிறைய பேர் ஆகிட்டு என்ன சாங்க, பைபிளும் தெரியாது, ஒத்திக்கு தெரிசி செய்தியும் தெரியாது. என்னத்தையும் ஒன்று பேசிட்டு யூடியூப்லேயே மெசேஜ் கொடுத்துட்டு, நாங்கள் யூடியூப்பில் மெசேஜ் கொடுக்குறோம் பார்த்து கேட்டிங்களா அம்மாங்க, நீ என்ன படித்தா உனக்கு என்ன நாலேஜ் உண்டு, உனக்கு என்ன படிப்பறிவு உண்டு, என்ன தீர்க்க தரிசி செய்தி என்ன படிச்சா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, எல்லா செய்தியும் இங்கிலீஷ்ல தானே இருக்கு. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தான் கருத்தை மாத்திட்டாங்களே, ஜேக்கப்போடு தமிழ் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு. ஹலோ எஸ்சி ஜேக்கப் தான் தமிழ் நல்லா டிரான்ஸ், அதுலேருந்து புக்கு ஊழியமே முடிஞ்சு போச்சு. அதை படிக்கும் பொழுது மற்றவங்க டிரான்ஸ்லேட் பண்றதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நல்ல மாதிரியே டிரான்ஸ்லேட் பண்ணல. யார் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, அதை படிச்சுக்கிட்டு நீ என்ன சொல்ல முடிய போகுது. இந்த மாதிரி தான் மெசேஜில் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால படிக்காதவங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டாரா? உண்மையான அழைப்பு இருந்தா அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். உண்மையான அழைப்பு இருந்தோம், வேதருக்கு படிக்க தெரியாது, ஆனா என்ன அழகா நிருப தெளி இருக்கிறோம். பவுல் அதிக படிச்சவன், அதனால அவன் ரொம்ப ஸ்டாண்டர்டா நிருபத்தை எழுத முடிஞ்சது. அவனுக்கு படிப்பு மட்டும் இருந்தா போதாது, அனாயிட்டிங் இருந்தது. ரொம்ப ஸ்டாண்டர்டா பேதுருவை விட ஸ்டாண்டர்டா பவுல் எழுதியிருக்கிறான். நியூ டெஸ்டமென்ட் மெயினா உபதேசம் எல்லாம் பவுல் உபதேசம் தான். பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து வேத வாக்கியம் நம்மள நிறைவேறுவதை அறியாமல் இருப்பது இதான் புத்தி இல்லாத கனிகள். பைபிள்ல ஆண்டவர் ஒவ்வொரு பாத்திரங்க கொடுத்துருக்கிறார். டிராமால நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அதனால டிராமால ஜேசபெல்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது. அந்த ஜேசபெல்லுங்க கதாபாத்திரத்தை நீங்க நடிக்க போறது இல்லை. ஜேசபெல்ங்கிறது பைபிள் எழுதியிருக்கிறது, அது ஒரு அந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது. அந்த பாத்திரம் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் நடிக்கிறது. கரெக்டா அவங்க அதை செயல்படுத்துறாங்க. அங்க ஜேசபெலை பத்தி என்ன எழுதியிருக்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டா அவங்க நிறைவேற்றுறாங்க. நம்ம அந்த பாத்திரம் நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வரல. அதே போல என்னன்னா எக்யூமினிக்கல் மூவ், மிருகத்துக்கு ஒரு சொருபத்தை உண்டாக்கி அதை வணங்க வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது சோபன சபைகள் ப்ரோடெஸ்டன்ட் பெந்தேகோஸ்தல் பீப்புள் வந்து எக்யூமினிக்கல் மூவை அவங்க இப்பொழுது நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து போப் ரொம்ப உன்னதமானவர், கத்தோலிக்கர்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார், கத்தோலிக்கர்களுக்கும் அந்நிய பாசை பேசுறாங்க, அவங்களுக்கும் பரிசுத்தாய் ஊற்றப்படுது. பெந்தேகோஸ்காரங்க இப்ப ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. எக்யூமினிக்கல் மூவ்மெண்ட், அவங்க அதை நிறைவேற்ற மிருகத்துக்கு சொரூபத்தை ஏற்படுத்துவதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய பாட்டு கிடையாது. அமெரிக்காவை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அழிவை குறித்தும் பெண்ணாம் 7வது அங்கே தரிசனத்தில் சொல்லுகிறார். அதை குறித்த பாட்டு வந்து அவங்க அமெரிக்கா நிறைவேற்றுகிறது. ரஷ்யாவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டம் பாம்பை கொண்டு டிராப் பண்ண வேண்டும். ஆட்டம் பாம்பை வாடிகன் மேலையும் அமெரிக்கா மேலையும் அங்க டிராப் பண்ண வேண்டும். ரஷ்யா வந்து ஆர்சனல் ஆஃப் ஆட்டாமிக் பாம்ப்ஸ் என்று சொல்லப்படுது. அங்க வந்து உலகத்திலேயே அதிக ஆட்டம் பாம்ப்ஸ் பெரிய பெரிய வச்சிருக்கிறதெல்லாம் அவங்க அங்க வச்சிருக்காங்க. அமெரிக்காவை 2 செகண்டுக்குள்ள அழிச்சிருவாங்க, ரெடியா வச்சிருக்கிறோம். அவங்க அந்த பாட்டை நிறைவேற்றாங்க, நம்ம அதனால எல்லாமே இதுல தான் எழுதியிருக்கு. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. எழுதியிருக்கிறதுலாம் இதுல தான் எழுதியிருக்கு. உங்க கையில இருக்க பைபிள்ல தான் எல்லாம் எழுதியிருக்கு. ஏதோ ரோம் வந்து தன்னுடைய பாட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதாவது பிரைட் வந்து இன்னைக்கு நம்முடைய பாட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நம்ம பாட்டை நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையான சபையாக தேவன் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார். நம்ம ஃபூலிஸ் வெர்ஜன்ஸ் கிடையாது, ஃபூலிஸ் வெர்ஜன்ஸும் அவங்களுடைய பாட்டை நிறைவேற்றுறாங்க. அதனால இது எல்லாத்த குறிச்சும் இந்த பைபிள் எழுதியிருக்குது. இந்த பைபிள் இந்த கர்த்தருடைய நாளிலே இந்த கடைசி காலத்துல யார் யார் என்ன பிளே பண்ணுவாங்க, எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாம் எழுதியிருக்குது. உங்களுடைய பிஹேவியரை வச்சு நீங்க யாருங்கதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஐ ஆம் த பிரைட், ஹல்லேலூயா, நான் என்னுடைய பாட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த ஃபூலிஸ் வெர்ஜன்ஸ் எடுத்துக்கொண்டு மெசேஜில் நிறைய ஃபூலிஸ் வெர்ஜன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர் வந்து ஃபூலிஸ் வெர்ஜன்ஸாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறது அவங்க கேட்கும் பொழுது கடினமாக தெரியும், ஆனால் ஃபேக்டை தான் உண்மையானது தான் சொல்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு அவங்களுடைய இது ஸ்தானம் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். அநேக ஃபூலிஸ் வெர்ஜன்ஸ் இருக்காங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஃபூலிஸ் வெர்ஜன்ஸை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவங்க வந்து என்னன்னா கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், they know about a prophet, அதனால அவங்க பரிசுத்தாவி பெறாதவர்கள். prophet வாங்க, ஆனா ஹோலி கோஸ்ட் பெறாதவங்க. prophet அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியவில்லை. prophet அறிஞ்சிருக்காங்க, prophet அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பற்றி கொள்ளவில்லை. லூக்வார்ம் சர்ச் ஆயிருப்பார்கள், வெது அந்த சபையானது வெதுவெதுப்பாக இருக்கும். காலம் கடைந்து கடைசி ஆகிவிட்டாலும் அவனுக்கு ஒரு டெஸ்பிரேஷன் ஏற்படாது, அதாவது ஒரு பதறல் ஏற்படாது. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறணுமே, நம்ம இருக்கிற நிலைமை சரியில்லையே, நம்ம வந்து இன்னும் ஆவிக்கிரியப்புறமாக மாறணுமே, பெர்ஃபெக்ஷன் அடையணுமே அப்படின்னு ஒரு பதறல் வராது. இந்த புத்தி இல்லாத கனிகளுக்கு ஒரு பதறல் வராது, ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. அப்படி யாராவது நீங்கள் இருந்தாலும் அப்படி தான், நீங்கள் புத்தி இல்லாத கனிகள் என்பதை அடையாளம் காண்பிக்கிறது. காலம் கடைசி ஆக ஆக நமக்கு பதறல் அதிகமாக வேண்டும். இதோ திருடனை போல வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பதறல் நமக்கு ஏற்பட வேண்டும். புத்தியுள்ள கனிகளுக்கு அவிதமான ஒரு பதறல் ஏற்படுகிறது. அவங்க தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இப்போ ஓபன் டோர் இருக்கிறது. நான் ஒன்று ரெண்டு வாரத்துக்கு நாளில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால் வார்த்தைக்குள்ளாக வருவது, வார்த்தைக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவது. இங்கே ஏறி வா என்று சொல்லும்பொழுது ஏழு சபை காலங்களோடு நம்ம ஸ்டாப் ஆகலை. நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜுக்கு வருகிறோம், நம்ம பிரைட் ஏஜுக்கு வருகிறோம். நம்ம நாலாம் அதிகாரம் வெளிப்படுத்த நாலாம் அதிகாரத்துலேருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நடக்கிறதுக்குள்ளாக நம்ம வருகிறோம், அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே வருகிறோம். அதுதான் புத்தியுள்ள கன்னிகள். இப்போ ஓப்பன் டோர் இருக்குது, நீ அப்படி வரலாம், நீ அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே வரலாம், இன்னும் டீப்பாக நீ வரலாம், நீ எல்லாம் அப்படி வர முடியாது, அவங்களால வர முடியாது. ஏழு சபை காலங்களோடு ஸ்டாப் ஆகிடுவாங்க. இதுதான் புத்தி இல்லாத கன்னிகள். அமெரிக்காவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையானது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ட்வின் டவர் இடிக்கப்பட்ட பொழுது 2001 செப்டம்பர் மாதம் 11 தேதியிலே ரெட்டை கோபுரம் ட்வின் டவர் இடிக்கப்பட்டதுலேருந்து அமெரிக்காவில் ரொம்ப செக்கப் பண்ணுறாங்க. அது மிலிட்ரி ஸ்டேட்டாக மாறிவிட்டது. எல்லாம் செக்கப் பண்ணி தான் அனுப்புவாங்க, ஏன்னா தீவிரவாதிகள் வந்து குண்டு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து அமெரிக்காவுடைய இராணுவம் வந்து வாடிகன் அதை ஏக்குகிறது. வாடிகனுக்கு இராணுவம் இல்லை, அந்த வாடிகனுடைய இராணுவம் அமெரிக்க இராணுவம் வந்து வாடிகனுடைய இராணுவமாக இருக்குது. அமெரிக்க இராணுவத்தை வாடிகன் போப்பு அதை பயன்படுத்துவார். ஆர்மி ஆஃப் வாடிகன் ஆக அது மாறி இருக்கிறது. சோவியத் யூனியன் என்று ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்டது. யுஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் சோவியத் சோசலிக் ரிப்பப்ளிக் என்று ரஷ்யா அழைக்கப்பட. ரஷ்யாவோட நிறைய கண்ட்ரி இருந்தது, நிறைய கண்ட்ரிகளை அது ஆளுகை செய்தது. பின்பு எல்லாமே உடஞ்சி போயிட்டு இப்பொழுது ரஷ்யா என்று தான் அழைக்கப்படுகிறது. சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யா இப்பொழுது அது எல்லா விதமான நாடுகளும் அதை விட்டு விலகி போய்விட்டது, சுதந்திரம் அடைஞ்சு போய்விட்டது. இப்பொழுது புட்டின் வந்து ரஷ்யாவினுடைய தலைவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர்தான் தலைவர். அதை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அது என்ன சொன்னால் ஆண்டவர் அதை ஒரு டூலா பயன்படுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போகும் பொழுது அவர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் வந்து டூலா பயன்படுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் ஒரு டூலா பயன்படுத்தினார் அவங்களை அழிப்பதற்காக. அதே போல அமெரிக்காவையும் வாடிகனை அழிப்பதற்காக ஆண்டவர் ரஷ்யாவை அங்க ரெடியா வச்சிருக்கிறார். அவங்களை குறித்து ப்ராபசி அவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. They took the side with Iran. Iran வந்து அது அமெரிக்காவுக்கு விரோதமாக இருக்கு. அமெரிக்கா பொருளாதார தடையை ஈரானுக்கு விதித்திருக்கிறது. ஆனால் ஈரானை சப்போர்ட் பண்ணுது ரஷ்யா. அதனால முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் அது தன் ஆதிக்கத்தில் கொண்டு வரும். இந்த கம்யூனிசம் முஸ்லீம்களும் அங்கே ஒன்று அரேப் கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யாவோட சேர்ந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, அமெரிக்காவுக்கும் வாடிக்கனுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு விரோதமாக வந்து அழிச்சு போடுவாங்க. அவங்கெல்லாம் ரஷ்யா மற்றும் இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து அவங்க போப்பின் ஆதிக்கத்தின் வரமாட்டாங்க. ஆனால் எல்லாமே போப்பின் ஆதிக்கத்தில் வரும். இந்தியா கூட அது வரலாம். The Lord vengeance, கர்த்தர் வந்து நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டிய நேரம். அதனால் எல்லா தேசங்களும் எல்லாருமே உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே எல்லா தேசங்களும் தங்களுடைய தங்களை குறித்து எழுதியிருக்கதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த பைபிள் சொல்லுது. The Lord's Day. All these nations, everybody is fulfilling their portion of the word. எல்லாரை குறித்து இங்கே பைபிள் எழுதியிருக்கு. நம்ம சுற்றி இருக்கிற மக்களை குறிச்சும் பைபிள் எழுதியிருக்குது. எல்லா தேசங்களையும் குறித்தும் எழுதியிருக்கிறது. இதை பிரைடை குறித்து எழுதியிருக்குது. நம்ம பார்த்த நிறைவேற்றுகிறோம். அவங்க அவங்கள குறித்து எழுதியிருக்கிறத நிறைவேற்றுறாங்க. இதில் மணவாட்டியை மட்டும்தான் எழுதியிருக்குன்னு இல்லை, எல்லாரும் எழுதியிருக்குது. அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நிறைவேற்றுறாங்க. இந்த கடைசி காலத்தில் இந்த லார்ட்ஸ் டேயில் அது கரெக்டாக நமக்கு தெரியுது. இது வரைக்கும் தெரியல, இன்னைக்கு நமக்கு தெரியுது. யார் யார் என்ன பார்த்த நிறைவேற்றுறாங்க, பைபிளில் அவங்க எங்கே இருக்கிறாங்க, கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். நீ இங்கே இருக்கிற இந்த பாட்டை நீ நிறைவேற்றிருக்க, உன் லைஃப் அதை ப்ரூவ் பண்ணுது. உன்னை குறித்து பைபிளில் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறது தான் பிரைடு. நீங்கள் வந்து ஆவிக்குரியவர்களாக இருந்தால் ஆவிகளை பகுத்தறிய முடியும். நீதிமானை போய் துன்மார்க்கன் சொல்லி துன்மார்க்கனை நீதிமான் ஆக்கக்கூடாது. ஆகாப் சபிக்கப்பட்டவன், அவனை போயிட்டு நம்ம ஆசீர்வதிக்க கூடாது. நம்ம பிரைட் போர்ஷனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆமேன். இப்பொழுது கர்த்தர் அதிக கிரேஸ் கொடுக்கிறார். ரொம்ப கிரேஸ், டோட்டல் கிரேஸ் வருது. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். சகரியா 4:7 வாசிங்க. எட்ஸோன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. த வேர்ட் டிசன்டட் ஃப்ரம் ஹெவன், இதாவது இறங்கி வந்திருக்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இதில் அதிகமான கிருபை கிடைக்கிறது. அதிக லைட், அதிக வெளிச்சம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல விதமான அசுத்தாவியுடைய கூடும், அசுத்தமா அருவிப்புள்ள பறவைகளின் கூடும் ஆயிற்று. பாருங்க, ஒரு தூதன் இப்ப இறங்கி வரும் பொழுது மைட்டி ஏஞ்சல் டிசன்டட் ஃப்ரம், இது அதிக லைட். உலகத்துக்கு ஒன்லி லைட், இட் இஸ் எ கிரேட் லைட், பெரிய வெளிச்சம். எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்க? நீங்க உண்மையிலே நீங்க ரியலைஸ் பண்ணாதான் நீங்க புத்தியுள்ள கன்னிகள், அல்லது நீங்க மிஸ் ஆயிருவீங்க. உங்களுக்கு இந்த பிரசங்க அந்நிய காரியமா இருந்தால், இது ஒரு சாதாரணமாக தெரிந்தால், நீங்க வந்து புத்தி இல்லாத கன்னிகள். கிரேட் லைட் சைனிங் ஆகுது. நான் அந்த லைட்ல வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அதிகமான கிரேஸ். உலகம் அதிக அசுத்தம், அதிக அநியாயம். இதுதான் லார்ட்ஸ் டே. இவ்விதமான ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆமீன். இப்பொழுது கிதியனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிதியன் ஆதியாம 6 நியாயாதிபதிகள் 6:7 கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:7 நம்ம வாசிக்கிறோம். 6 என்ன வாசிக்கிறோம்? முதலாவது கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். ஜனங்களை முதலாவது ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அதன் பின்பு ஏஞ்சல் ஆஃப் காட் வந்து அந்த கிதியோனை சந்திக்கிறார். முதல்ல ப்ராஃபிட், ரெண்டாவது ஏஞ்சல் ஆஃப் காட். த கமிங் ஆஃப் த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் இன் த டேஸ் ஆஃப்டர் த ப்ராஃபிட். தீர்க்கதரிசி போன பின்பு கர்த்தர் என்ன தீர்க்கதரிசி போன பின்பு அந்த கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். 6 அந்த வசனத்தை சொல்றேன். தினகரன் வாசிப்பார்.
கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்.
அதன் பின்பு கர்த்தருடைய தீர்க்கதரிசி போன பின்பு என்ன? ஞானேபுல 6:8 வாசிக்கலாம். அதன் பின்பு பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரனான யோவாஸ்
இதை எட்டாம் வசனத்திலே தீர்க்கதரிசி வருகிறார். முதல்ல ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அந்த தீர்க்கதரிசி போன பிறகு கர்த்தருடைய தூதனானவர் வந்து கிதியனை சந்திக்கிறார். அதே போல நம்ம காலத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு போயிட்டாரு, இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் மத்தியிலே இருக்கிறார். இது இட் இஸ் தி லார்ட்ஸ் டே, இது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. ஆமே
ஆமே.
கர்த்தருடைய நாளை பற்றி நீங்க தெரியணும்னா கிதியானுக்கு போகணும், நீங்க ஜட்ஜஸுக்கு போகணும். ஜட்ஜஸ் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு ப்ராஃபட் வந்து எச்சரிப்பு கொடுக்கிற ஜனங்கள் நீங்க கீழ்ப்படியாமல் போயினீங்க, அதனால மீதியான கையில் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்துட்டார், மனம் திரும்புங்க, ரீபென்ட் என்று சொல்லுகிறார். மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க மனம் திரும்புங்க, நீங்க அந்த மோசையின் பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசி போன பின்பு the angel of the Lord came, கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய தூதனானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அதன் பின்பு ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி வருகிறது. ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி, ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரின்னா அது வந்து பட்டயத்தை கொண்டு அவங்க யுத்தம் செய்வது. ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி நியாயாதிபதி 7:12 வாசிக்கலாம். ஏதோ 7:12 இல்லை, 7:20 வாசிக்கலாம்.
மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தம் இட்டு,
கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், the sword of the Lord is the sword of Gideon, இது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று அவர்கள் வந்து சத்தமிடுவது. ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு உங்களுக்கு ஸ்வேர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி நடக்குது, பட்டயத்தை கொண்டு யுத்தம் செய்வது. பட்டயம் வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்குது. எபிரேயர் 4:12 அந்த பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. The ministry of the sword of the Lord in the hour of temptation, சோதனை நேரத்தில் வந்திருக்கிறது. It's a hour of economic recession, பொருளாதார மந்த நிலைமை ஏற்ப, பொருளாதார மந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது? மீதியானியர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் அறுவடை நேரத்தில் ஹார்வெஸ்ட் டைம்ல வந்து இவங்க பயிரை நல்லா வளர்த்து வச்சிருப்பாங்க, விளையிற நேரத்தில் அவங்க அறுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க. இப்பொழுது ஹார்வெஸ்ட் டைம், ஹார்வெஸ்ட் டைம்ல அவங்க வந்து அறுவடையை வந்து வெட்டுக்கிளிகளை போல அவர்கள் வருவார்களாம். அவங்களும் வெட்டுக்கிளிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. வெட்டுக்கிளிகளை போல படைய படையா வந்து அவங்களுடைய வெள்ளாமை எல்லாம் அறுத்துட்டு போன பொழுது இவங்க பட்னியா கிடக்கணும். அப்பொழுது பொருளாதார வீழ்ச்சி நடக்கிறது. 7:12 வாசிக்கலாம்.
மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளா இருந்தது.
திரளா வர்றாங்க, வெட்டுக்கிளிகளை போல வர்றாங்க, அவங்க ஒட்டகத்துல வர்றாங்க. மீதியானிகளும் அமலேக்கியர்களும் கிழக்கத்திய புத்திரர்களும் வந்து த்ரீ பவர்ஸ் யுனைடெட். இன்னைக்கு த்ரீ பவர்ஸ் யுனைடெட் தான் பேல் காட்ஸ், பொலிட்டிக்கல் பவர். இதுல இருந்து ஞாயிற்றுலமா முழு ஊரடங்கு, இது பேல் காட்ஸ். இது அசால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியதுதான். பெல் காட்ஸ் வந்து என்ன செய்யுது? பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர். அதனால என்ன செய்யுது? கிறிஸ்தவங்களுக்கு விரோதமான ஆவிகள், சபையை நடத்தக்கூடாது அந்த ஆவிகள், அது ரிலிஜியஸ் பவர், மத தீவிரவாத இயக்கங்கள், கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக மத தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுவது. அவங்கள துன்பப்படுத்தினா கண்டுகிறதே கிடையாது, கோர்ட்டுக்கு போனாலும் எங்கேயும் நியாயம் கிடைக்காது. விதமான ஒரு காலம், பொல்லாத ஒரு காலம். சாத்தான் பேல் ஹார்ட்ஸ்ல வருகிறான். அவனுக்கு மரணன் பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிருகங்களினாலும் பூமியின் காப்பங்களுள்ள கொலை செய்யும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பேல் ஹார்ட்ஸ் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு ஈகிள் அனைட்டிங்க கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா.
ஆமென்.
த்ரீ பவர்ஸ் யுனைடெட், ரெட் பிளாக், அங்கே என்ன சொல்ல அங்கே எந்த கலர் ஒயிட், இந்த மூணு கலர் சேரும் பொழுது பேல் ஹார்ட்ஸ் வருகிறது. சாத்தான் வந்து பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர், ரிலிஜியஸ் பவர், இந்த மூன்றையும் கம்பைண்டாக இணைத்து அவன் வந்து இன்னைக்கு அவன் ரைட் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நினைச்சார் நமக்கு ஈகிள் அனைட்டிங்க கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கிடியனுக்கு ஆண்டவர் ஈகிள் அனைட்டிங் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த த்ரீ பவர்ஸ், மீதியானவர்களும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரம் தொடராக வந்து எக்கனாமிக் ரிசஷனை கொண்டு எல்லா வெள்ளாமைகளையும் அறுத்து கொண்டு போகும் பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என்ன மன வேதனை! இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வேதனை! கத்தர் ஆராதிக்க முடியாமல் இருப்பது நமக்கு எவ்வளவு வேதனை. சாத்தான் வந்து இன்னைக்கு சந்தோஷப்படுகிறோம், நம்ம இன்னைக்கு எவ்வளவு வேதனை. ஒரு எக்ஸ்கியூஸை கொண்டு வருவது, ஒரு உபத்திரத்தை கொண்டு வருவது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஸ்வேட் மினிஸ்ட்ரி ஆண்டவருக்கு தர்ற ஹல்லேலூயா. ஸ்வேட் மினிஸ்ட்ரி என்னது? ஸ்வேட் வந்து கத்தருடைய வார்த்தை, ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. தட் வில் மினிஸ்ட்ரி, மூன்றாம் இழுப்பு. செவன் சீல் வந்து என்ன சொன்னா த்ரீ புல்ஸ் இருக்கிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில த்ரீ புல்ஸ் இருக்கிறது. முதல்ல ஹீலிங் ப்ரோபசி, ரெண்டாவது மூணாவது ஓபனிங் ஆஃப் த வேர்ட். அந்த ஓபனிங் ஆஃப் த வேர்டில் வந்து அதில் வந்து என்னன்னா அதில் மூணு காரியங்கள் இருக்கிறது. அதாவது ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், இது அதன் பின்பு அதில் என்ன ஜென்ரல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. இந்த மூணு காரியங்கள் அதில் இருக்கு. இன்னைக்கு நம்ம தேட் புல்ல இருக்கிறோம், ஸ்வேட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். இப்பொழுது எக்கானமிக் ரிசஷன், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்குது, வெட்டுக்கிளிகள் வந்திருக்கிறது, பேண்டமிக் கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது, எல்லாமே இருக்கும் பொழுது இதோ எக்ஸ்கியூஸ் நமக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கிடியனுக்கு தேவனுடைய ஆவி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஆமென்,
ஆமென்.
அவனுக்கு அனாயிட்டிங் வருகிறது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் விசேஷித்த அனாயிட்டிங் தந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
சாத்தான் வந்து இரண்டாம் முத்திரையில அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாகும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகும். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. அவன் தன் இரண்டாம் முத்திரையில் அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. பூமியில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, உலகம் முழுசும் நிம்மதி இல்லை. சாத்தான் இப்பொழுது கிரியை செய்கிறான். பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் நமக்கும் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வசனமாகிய பட்டயம் கொடுக்கணும். ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன், ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி. ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி தான். நீ வார்த்தையை சொல்லணும், நீ எக்காலத்தை ஊதணும். எக்காலத்தை ஊதும் பொழுது என்ன செய்யும்? கத்தர் கிரியை செய்வார். சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள். இப்பொழுது லார்ட்ஸ் டே வந்திருக்கிறது, கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. எக்காலத்தை ஊதுங்கள். ஏழாயிரம் பன்னெண்டாம் வசனம் வாசிக்கலாம்.
நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி.
இதோ எக்காலத்தை ஊத வேண்டும். நீங்கள் எக்காலத்தை ஊதும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? தொடர்ந்து வாசிக்கலாம்.
கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனுடன் இந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தியமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள்.
ஒருவர் கை ஒருவருக்கு விரோதமாக ஓங்கும்படியாக ஆண்டவர் அவிதமாக செய்தார். எக்கால சத்தம் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தினது. நீங்க எக்கால சத்தத்தை ஊத வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால நான் எக்காலத்தை எத்தனையோ வருஷம் ஊதிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்கால சத்தம், இது எக்கால சத்தம், ப்ளோ த ட்ரம்பெட் இன் சயன். நம்ம ஊதும் பொழுது என்ன செய்து இந்த த்ரீ ஃபோர்ஸஸ், இந்த பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர், இந்த என்ன சொல்றால் இந்த டெமனிக் பவர், இந்த மூணு பவர் சேர்ந்து வந்திருக்கு. உலகத்தை நாசமாக்குறது, உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக வந்திருக்கு. பாதாள குழி திறக்கப்பட்டு இந்த வெட்டுக்கிளிகள் வந்திருக்கிற வெட்டுக்கிளிகளை போல மீதியானவர்கள் வந்தார்கள். இவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை கொண்டிருக்கிறார்கள். இந்த போர்ஸஸ் எல்லாம் நிஜம் என்றால் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி அர்மகடோன் அங்கே ஏற்படுகிறது. அங்கே அர்மகடோன் யுத்தத்திலே அவள் எல்லாரும் விழுந்து போவார்கள். அது வெட்டுக்கிளிகளா இருக்குது. அவர்களுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரே பாசையில் அபத்தோன் என்றும் கிரேக்க பாசையில் அப்பொலியன் என்று அவனுக்கு பெயர். வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர்.
அபத்தோன் அப்பொலியோன் என்றால் என்னன்னா டிஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். உலகத்தை அழிவுக்குள்ள கொண்டு செல்வது, இந்தியாவை அழிவுக்குள்ள கொண்டு செல்வது, தமிழ்நாடை அழிவுக்குள்ள கொண்டு செல்வது. தூர்வாருன்னு 100 கோடி மேட்டூர் டேமை தூர்வாருன்னா அவ்வளோத்தையும் பாக்கெட்டில் போட்டு கணக்கு எழுதி விட்டுறது. கால்வாய் எல்லாம் தூர் வாருன்னா தூர் வாருது கிடையாது, மழை பெஞ்சா அது எல்லாமே வேஸ்ட்டு. தூர் வாராமல் டேம் உடஞ்சி போய் எல்லாம் கடலில் சேரும். அதான் வந்து அரசாங்கத்தில் நம்ம பார்க்குற காரியம் தான். அரசாங்கம் வந்து விவசாயத்தை சரியாக வைப்பதில்லை, மழை பெஞ்சால் தண்ணியை தேங்கி வைப்பதில்லை, அது தூர் வாருவதில்லை. எல்லா பணத்தையும் என்ன செய்தது என்றால் அவங்கவுங்க பாக்கெட்டில் போடும் பொழுது என்ன இது அநியாயங்கள், தேசத்தை நாசமாக்குவது, மத கலவரத்தை கொண்டு வந்து இந்தியா தேசத்தையே நாசமாக்குவது. டிஸ்ட்ராய் அப்போலியன் அவன் அபத்தோன், அவன் டிஸ்ட்ராய் பண்ற உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்ணுவது. இந்த பொலிட்டீஷியன் தான் உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்றாங்க. உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இருக்கல, உலகத்தை அழிப்பதுக்காக. உலகமே அழிஞ்சு போச்சு, உலகமே விழுந்து போய்விட்டது. யாரு? இந்த பாலிட்டீசியன்ஸ்னால, அவங்களுடைய காரியங்களால அழிஞ்சு உலகம் இன்னைக்கு நல்ல உலகத்தை மனுஷன் வந்து கெடுத்து போட்டுட்டான். உலகம் விழுந்து போற நிலையில இருக்கு. அதனால அப்போலியன் வந்து சாத்தான் என்ன செய்யறான் என்றால், இப்படியாப்பட்ட மக்கள் மூலமாக, பொல்லாத மனுஷர்கள் மூலமாக அவங்க வந்து உலகத்தையே நாசமாக்கி அழிவில் கொண்டு சென்றாங்க. அந்த வெட்டுக்கிளிகள் வந்து, அந்த பொல்லாத ஆவிகள் வந்து வாழ்ந்த என்ன என்றால், அது எல்லாம் டிஸ்ட்ராயரை வந்து அப்போலியன் உலகத்தை அழிவில் கொண்டு செல்வது. எப்படி பார்த்தீங்களா? அதே சமயத்தில் பாதாள குழி திறக்கப்பட்டு இந்த ஆவிகள் எல்லாம் உலகத்தை அழிவுக்கு நேராக, கடைசியா அர்மகதோனுக்கு நேராக வழி நடத்துகிறது. ஈஸ்டர்ன் வெஸ்ட்டுக்கு அங்கே யுத்தம் ஏற்படும் பொழுது ஜெருசலேம் அங்கே சென்டராக இருக்கிறது. இதோ யுத்தம் யார் அமெரிக்காவுடன் யுத்தம் ஏற்படும் பொழுது உலகமே அழிஞ்சு போகும், அழிவுக்கு நேராக உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தி ஹோலி ஸ்பிரிட் வாஸ் லூஸ்ட் டு கேதர் தி பிரைட், மணவாட்டியை ஒன்று சேர்க்கும்படியாக. நம்ம வந்து இமேஜ் ஆஃப் தி வேர்டுக்கு நம்ம செல்லுகிறோம். ஹல்லேலூயா. நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு, ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். 2 Corinthians 3:18 நம்மளை வந்து ஆண்டவர் இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். 7 முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானது அங்கே வந்து அதிகமாக நமக்கு வந்திருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் லூஸ் அப்பான் த பிரைட். இப்பொழுது மணவாட்டி மேல அதிகமாக அனாயிட்டிங் வந்து இனி மணவாட்டியை கேதர் பண்ணிட்டு நம்ம இமேஜ் வேர்டு வார்த்தையின் சாயலாக நம்மை மறுரூபப்படுத்துகிறது. ஆனால் பொல்லாத ஆவிகள் பாதாள குழி திறக்கப்பட்டு இது அந்த ஆவிகள் வந்து உலகத்தை அர்மகதோனுக்கு வழி நடத்துது, டிஸ்ட்ராக்ஷனுக்கு வழி நடத்துகிறது. எப்படி பாத்தீங்களா? இந்த நேரத்தில் கர்த்தர் ஒயிட் வீக்கோடு வந்திருக்கிறார். அவருடைய சிரசு மயிறு வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது. வெளிப்படுதல் 1:14 வந்திருக்கும். அது எதை குறிக்கிறது? அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார், உலகத்தை நியாயந்தீர்க்கிற நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். தானியல் அதை விஷனில் பார்த்தான், ஏதோ அங்கே யோவான் அதை தரிசனத்தில் பார்த்தான். இன்னைக்கு நம்ம வந்து போட்டோகிராஃபே எடுக்கப்பட்டு லைஃப் மேகசினில் பிரிண்ட் ஆகிருக்குது. ரியலாக இன்னைக்கு வந்து மேகசம வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவங்க தரிசனத்தில் தான் பார்த்தாங்க, ஆனால் நமக்கு ஆக்சுவலாக வந்திருக்கிறது. அதனால அவர் மேகத்தில் வந்திருக்கிறார் என்றால் இட்ஸ் எ லார்ட்ஸ் டே, இது கர்த்தருடைய நாள். நம்ம கர்த்தருடைய நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அந்த மேகசம்பம் வந்து ஒரு சைன், அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. உடனே மேகசம்பத்தை போட்டு எல்லாம் மேகசம்பத்தை போட்டால இவங்க வந்து ஆண்டவருடைய வருகையில் போயிருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு மேகசம்பம் போட்டாங்க, அந்த சர்ச்சில் இவங்கெல்லாம் பிரைடு. அது ஒரு சைன், அடையாளம். அடையாளத்துக்கு பின்னால ஒரு சத்தம் இருக்கிறது. ஆனா அடையாளத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அடையாளத்துக்கு பின்னால சத்தம் என்னன்னு தெரியல, அதுக்கு ஃபாலோ பண்றது இல்ல. அந்த அடையாளம் ஒன்று இருக்கும் என்றால் அதுக்கு பின்னால சத்தம் இருக்கிறது. அந்த கோலை போடும் பொழுது பாம்பாக மாறினது, கைய மடியில போடும் பொழுது வெண்குசு மாறியது. அந்த அது ஒரு அடையாளம், மோசையை கொடுத்த அடையாளம். அந்த அடையாளத்துக்கு பின்னால ஒரு சத்தம் இருக்கிறது. There is a voice behind the sign. ஆனா ஜனங்கள் அடையாளத்தை பார்ப்பாங்க, ஆனா அடையாளத்துக்கு பின்னால சத்தத்தை பார்க்க மாட்டாங்க. அடையாளத்துக்கு பின்னால சத்தம் இருக்கிறது. 7 thunder இருக்கிறது. ஹல்லேலூயா. 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. 7 இடி முழங்கல் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு. ஆனா 7வது தூணுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசிய நிறைவேற அந்த வெளிப்பாடை நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடையாளத்துக்கு பின்னால இருக்க சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வாய்ஸை நம்ம ரியலைஸ் பண்ணி கொண்டோம். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறோம். ஆமென். கிளவுட் அப்பியர்டு. இன்னைக்கு கிளவுடு வந்திருக்கிறது. இந்த கிளவுடு என்ன செய்கிறது என்றால், அங்கே யோவேல் காலத்தில் அங்கே வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாத்தையுமே பட்சித்து போட்டு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்து கர்த்தருடைய நாள் அங்கே வந்தது. ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி இவ்விதமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே பிளஸ்ஸிங் அதிகமாக கொடுக்கிறார். கிளவுடு வந்திருக்கிறது. இதான் அந்த கிளவுடு என்ன செய்யறது என்றால் பெரிய மழையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. என்ன மழையை கொண்டு வருகிறது? டூ ரெயின்ஸை கொண்டு வருது. முன்மாரியும் பின்மாரியும் கொண்டு வருது. யோபேல் 2:23.
சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார்.
இதோ முன்மாரியும் பின்மாரியும் நமக்கு இன்னைக்கு பொழிகிறது. கிளவுடு வந்ததுல இருந்து இன்னைக்கு பெருமழை பொழிகிறது. இது என்ன என்றால் அங்க புல்கள் முளைக்கிறது, தானியங்கள் அங்க விளைகிறது, அங்க ஒயின் அங்க உண்டாகிறது, ஆயில் அங்க உண்டாகிறது, ஆடு மாடுகள் புரிஞ்சது, அங்க சர்வாங்க தகன பலியும் அங்க பாளையத்திலே அங்க செலுத்தப்படுகிறது. பின்னால இருக்க வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பிளஸ்ஸிங் அங்க கொடுக்கிறார். முன்னால இருக்க வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க உள்ள கர்சஸ் நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு என்ன, சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள். உங்களுக்கு என்ன, கிளவுடு வந்திருக்கிறது, இத மேகம் வந்திருக்கிறது. அந்த மேகமானது பெருமழையை கொண்டு வந்திருக்கு. டீச்சிங் ரெயின், அது வந்து ஸ்போக்கன் வேர்ட் ரெயின் கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு டீச்சிங் நமக்கு வரும் பொழுது அந்த டீச்சிங் நம்மளை பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருது. விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி விடுங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெரிய இருந்தால் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க மாட்டீர்கள். வீண இன்னைக்கு மெசேஜில் வீணரும் கனியற்றவளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, இந்த வெர்ச்சூஸ் கிடையாது, இந்த குணாதிசயங்கள் கிடையாது. அவங்களுக்கு கர்த்தர் உத்திகி தேசி அனுப்பினார், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. அதுதான் தெரியும். டோக்கன்னா மோதிரம் போடுறது தான் டோக்கன் அவங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. மோதிரத்தை போடணும், சிலர் மீசை எடுக்கணும், அவங்க டாக்டரின் மீசை எடுக்கிறது. யார் வேணாலும் மீசை எடுத்துட்டு போகலாமே, அது அவனை என்ன சேஞ்ச் பண்ண போகுது? மோதிரம் போட்டால் அவனை உலகப்பிரமா மாற்றும். தீக்கு தேசி அனுப்புனார், தீக்கு தேசி அனுப்புனார், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. வெர்ச்சியூ இருக்குதா? ஆவிக்குரிய சுவாபங்கள் இருக்குதா? பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கிறோமா? இந்த டீச்சிங் நம்மளை பெர்ஃபெக்ட் மேனாக மாற்றுது. இந்த டீச்சிங் நமக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷனை கொண்டு வருது. ஹல்லேலூயா. நம்ம எக்காலத்தை ஊதுகிறோம், பிசாசு நடுங்குறான். ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முன்மாறி பின்மாறி ஆண்டவர் நமக்கு பொழிய பண்ணுகிறார், தரளான விளைச்சலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அவள் வந்து திருப்தியாக புசித்து சம்பூர்ணமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். 26
நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, ஒரு பக்கத்துல இப்படி இருக்கு, ஒரு பக்கத்துல இப்படி பிளஸிங் இருக்கு. இந்த நேரத்தில் அதிக எக்கனாமிக் ரிசெஷன் வருது, அதிக பிளஸிங் வருது. எப்படி பாஸ்டர்? அது உங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய வேற யாருக்கும் தெரியாது. அது உங்க சொந்த அனுபவமாக இருக்க வேண்டும். சீட் பிளான்டட் ஆயிருக்கிறது. நம்ம இன்னைக்கு அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல வந்திருக்கிறோம். அந்த ஞானிகளை அந்த ஸ்டார் வழி நடத்தினது. நாங்கள் கர்த்தர் திகி தேசி அனுப்பினார், அதுதான் எல்லாம் அவங்க வாயில எல்லாருக்கும் அப்படிதான். காட் சென்ட் எ ப்ராஃபெட். நீ தீர்க்க தேசி சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை, தீர்க்க தேசியை மதிக்கிறது இல்லை. இதுதான் அவங்களுக்கு அந்த ஸ்டார் அவங்களை கிறிஸ்துவத்தில் வழி நடத்திச்சா. அவர் ஒரு ஸ்டார், 7 அது. இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணுறோம், நம்ம கிறிஸ்துவத்தில் வந்துட்டோம். அந்த 3 ஸ்டார்ஸ், அந்த ஞானிகளை வந்து அது வந்து ஸ்டார் வந்து வழி நடத்தினது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு வழி நடத்தினது. ஏதாவது அவங்கள கேட்ச் பண்ணதுக்கு முன்னதாக இவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டாங்க. யாரோது வரப்போறான், அந்தி கிறிஸ்து வரப்போறான். அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னதாக நம்ம கிரைஸ்ட்ல வந்துட்டோம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல வந்துட்டோம். எது வந்துச்சு? அந்த ஸ்டார் நம்மளை கொண்டு வந்துச்சு. அந்த கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசி நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கிறார், ஸ்டார்ட்ட கொண்டு வந்திருக்கிறார். தீர்க்கதரிசி அனுப்புனார்னு சொல்லிட்டா மட்டும் போதான்னு, நீ வந்திருக்கிறியா? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல வந்திருக்கிறியா? கிறிஸ்துவத்துல வந்திருக்கிறியா? யாரோது பின்னால வரப்போறான். அந்தி கிறிஸ்து பின்னால வரப்போறோம், அதுக்குள்ள நீ மேல எடுத்துக்கொள்ளப்படணும். இன்னைக்கு ஞானிகளை எப்படி நடத்தினதோ அதே போல காட் சென்ட் எ ப்ராஃபெட், அந்த ப்ராஃபெட் நம்ம கிறிஸ்துல வழி நடத்தி இருக்கிறார். ஆமென். ரெட் டிராகன் அங்க வரப்போறது. அந்த பிரசோதனைப்படுகிற அந்த இஸ்ரி பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பச்சித்து போடும்படியாக அந்த டிராகன் அங்க இருக்கிறது. அந்த வலு சொற்பம் நின்று கொண்டிருக்கிறது. சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்யற ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனுக்கு அவருடைய சிங்காசனம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:4-5 வாசிக்கிறோம். அதெல்லாம் டிராகன் ஹீரோடு ரெடியா, ஏறோடு ரெடியா இருக்கிறான். இந்த பிள்ளையை பச்சித்து போடும். நம்ம அந்த அங்க அந்த அங்க வரணும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துடணும். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறணும். அது மீது டிராகன் அங்க வருவான், வலு சர்ப்பம் வரும். நம்ம இப்ப என்ன செய்யணும்? ப்ளோ த ட்ரம்பட், எக்காலத்தை ஊதுங்கள். ஹல்லேலூயா. Blow the trumpet in Zion. ஏனென்றால் நீங்க ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ் ஆயிருக்கிறீங்க. இட் இஸ் த டே ஆஃப் த லார்ட். இப்பொழுது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. பூர்வ உலகத்திலே நோவா வந்து எக்காலத்தை ஊதினான். ரெண்டு பேர் 2 என்ன வாசிக்கிறோம்? நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லப்படும். நோவா நீதியை பிரசங்கித்தான். எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணா? 120 ட்ரம்பட்டை ஊதிக்கிட்டே இருந்தோம். அந்த உலகத்துக்கே அவன் ட்ரம்பட்டை ஊதினோம். அந்த உலகத்தில் அதிக ஜனங்கள் இருந்தாங்க. இதே போல ஜனத்தொகை பெருகி இருந்தது. இதே போல பாவம் பெருகி இருந்தது. இவ்விதமான ஒரு காலத்தில் அவன் நோவா ஜீவிக்கும் பொழுது, நோவா 120 ட்ரம்பட்டை ஊதுகிறான், எக்காலத்தை ஊதுகிறான். இது கர்த்தருடைய நாள். This is the day of the Lord. இது வந்து நியாய தீர்ப்பு நாளாக இருக்கிறது. நீங்கள் வந்து மனம் திரும்புங்க. ரீபென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். மனம் திரும்புங்கள், பல்லவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான தான் பிரசங்கம் பண்ணான், இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கம் பண்ணார், நோவா தான் சொன்னான் மனம் திரும்புங்கள், நீங்கள் உங்களுடைய பாவ வழி விடுங்கள் என்று சொல்லி. உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருது. திஸ் இஸ் த டே ஆஃப் த லார்ட். எக்காலத்தை ஊதினா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பகலும் வருகிறது, இரவும் வருகிறது. 2:2 வாசிக்கலாம். யோவேல் 2:2 வாசிக்கலாம்.
அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தகாரமான நாள்.
இருளும் அந்தகாரமான நாள், கர்த்தருடைய நாள் இருளும் அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். தொடர்ந்து வாசிக்கலாம்.
விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது.
விடியற்கால வெளுப்பும் வருகிறது. நமக்கு இன்னைக்கு விடியற்கால வெளுப்பா இருக்கிறது. உலகத்துக்கு இன்னைக்கு மப்பும் மந்தாரமா இருக்குது. இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து அநேகர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். உலகத்தில் நடக்கிற காரியங்களை, இன்னும் நடக்க போகிற காரியங்களை நினைச்சு வேதனைப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வைரஸ் காலத்தில் பேப்பரில் நான் வாசித்திருக்கிறேன். ஏனென்றால் மனுஷனுக்கு இந்த உலக வாழ்க்கை வெறுப்பாகிறது. மப்பும் மந்தாரமானது, இது இருளும் அந்தகாரம். நமக்கு விடிய காலத்து வெளிச்சமாக இருக்குது. ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் நம்ம மேல உதித்திருக்கிறது. அல்லேலூயா. சோ ஃபைனல் ஏஜ் ஆயிருக்குது. நம்ம ஃபைனல் வாய்ஸ் ஆயிருக்கிறோம். அல்லேலூயா. நோவா அங்க பிரசங்கம் பண்ணுகிறா. ஜனங்கள் எல்லாரும் உலகத்தோடு கூட ஜீவித்து பாவ வாழ்க்கையில இருக்கிறார்கள். அசுத்தத்தில் ஜீவிக்கிறார்கள். அசுத்தமான பாவம், புரோனோகிராபி, ஏர் மூலமா, நெற்று மூலமா புரோனோகிராபி வருகிறது. அதை எல்லாரும் பார்க்குறாங்க. பொய், பாலிட்டிக்ஸ், ரிலிஜன், எல்லா ஃபால்ஸு காரியங்களும் எல்லாமே. இங்கே பூமியில் இருக்க குப்பை குழியை காட்டிலும் அங்கே இருக்க குப்பைகள் அதிகம். அதனால் எல்லா குப்பை குழிகளும், எல்லா அசுத்தங்களும் எல்லாமே நெற்று மூலமாக, ஆன்லைன் மூலமாக புரோனோகிராபி, எல்லா அசுத்தங்களும் என்ன செய்த உலகம் மூசும் அது பரவிடுச்சு. இதமான நோவா காலத்தை போல நம்ம காலத்தில் வந்திருக்கும். நமக்கு என்னன்னா, இந்த ஆன்லைன் மூலமாக தான் தேவனுடைய வார்த்தையும் வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒருத்தர் முகத்தே பார்க்கல, அவங்க வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம சத்தத்தை கேட்குறாங்க, நம்முடைய இமேஜை பார்க்குறாங்க. அது இமேஜையும் வாய்ஸையும் அது கொண்டு செல்லுது. அதே சமயத்தில் அதிக அசுத்தங்களும் அங்கே ஆன்லைனில் இருக்கு. எல்லாம் ஏர் மூலமாகத்தான், 4 பரிமாணம் மூலமாக, சயின்டிஃபிக் ஏஜ், நோவா காலம் வந்து சயின்டிஃபிக் ஏஜ். அவிதமான ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது அவன் பேழைக்குள்ள அடைபட்டு கிடந்தான். 7 நாள் வரைக்கும் இங்க பேழைக்குள்ள அடைபட்டு கிடந்தான். அவன் இந்த பூர்வ உலகத்தில் இல்லை. அவன் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இல்லை, அவன் பேழைக்குள்ள இருந்தான். ஆமென்.
ஆமென்.
அதே போல தான் நீங்க உலகத்தில் ஜீவிக்கிறீங்க. உலகம் வந்து அசுத்தமாக இருக்கிறது. ஆன்லைன் மூலமாக எல்லா பாவங்களும் வருகிறது. சின்ன குழந்தை முக்கொண்டு வயசான நாளைக்கு சாவ போற ஒரு ஓல்டு மேன் கூட பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அவ்வளவு பாவிகள், சிறுபிள்ளை முதல் கிழவர்கள் எல்லாமே பாவிகளாக இருக்கிறார். எல்லா பாவிகள், 70 வயசுக்கு மேல ஆயிட்டு அவனும் பாவியா தான் இருப்பான். மோசமான பாவியா இருப்பான், நம்ப முடியாது. மோசமான ஒரு காலம். எல்லாம் அவன் என்ன சேர்ந்தால் புரோனோகிராபியை பார்ப்பான். அவனுக்கு ஆன்லைன் மூலமா அவன் அதைத்தான் பார்ப்பான். இது என்ன, இது அவிதமான காலம். இது லார்ட்ஸ் டே, இது நோவாவின் காலம். லார்ட்ஸ் டே, நோவாவின் காலம் லார்ட்ஸ் டே ஆயிருந்தது. நோவா எக்காலத்தை ஊதுகிறான், சியோனில எக்காலத்தை ஊதுகிறான், நீதியை பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது வந்து அந்த பூர்வ உலகத்திலே இல்லை, அவன் பேழைக்குள்ள அடைபட்டு கிடக்கிறான். நீங்களும் நானும் இன்னைக்கு பேழைக்குள்ள அடைபட்டு கிடக்கிறோம். வேலையானது கிறிஸ்துவாயிருக்கிறது. ஹலலுயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு வார்த்தைக்குள்ள அடைபட்டு கிடக்கிறோம். ஹலலுயா. இதை விட்டு நம்ம வெளியே போக முடியாது. கத்தர் கதவை அடைச்சி விட்டார். இப்பொழுது இந்த பேண்டமிக் வந்து என்ன சொல்லுகிறது? கத்தர் கதவை அடைத்து விட்டார் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 7:16.
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்.
கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்து. நம்மள இன்னைக்கு வார்த்தை கூட்டு விட்டு அடைச்சு நம்ம வார்த்தையை விட்டு வெளியே வர முடியாது. நம்ம மனசு கேட்காது. நம்ம பாவ வாழ்க்கை போக முடியாது. நம்ம மனசு அதுக்கு போவாது. நமக்கு அதுல வந்து யார் வஞ்சித்தாலும் நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் அப்படி வந்துருவோம். பேழைக்குள்ள அடப்பட்டு கிடக்குறோம். அது ரொம்ப நல்லது. அதனால நம்ம பேழைக்குள்ள அடைபட்டு கொடுக்கும் பொழுது உலகத்தின் மக்கள் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டு பெண் கொடுத்துருக்காங்க. அந்த கேயின் ஜெனரேஷன் அந்த இந்த விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறது. அசுத்தமான பாவத்தில் இருக்கிறது கேயின் ஜெனரேஷன். அந்த காயின் சந்ததியார்கள் அவிதமாக இருக்கிறார்கள். அதனால் நம்ம இன்னைக்கு பேழைக்குள்ள அடைபட்டு கொண்டு நம்ம என்னைக்கு இந்த பேழையை விட்டு நம்ம வெளியே வருவோம், நியூ வேர்ல்டுக்கு வருவோம். இந்த எதிர்பார்க்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பேழைக்குள்ள அடைபட்டிருந்தா பின்பு நியூ வேர்ல்டுல வருவீங்க. பேழைக்குள்ள அடைபடாம நம்ம இருப்போம் என்றால் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் வார்த்தையை கேட்க மனசு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நீ அழிஞ்சுதான் போவா. நீ பாதாள அழிவுல நீ பங்கு பெறுவாய். நீ அர்மகதோன் யுத்தத்துல அட்டாமிக் ஃபயர்ல அழிஞ்சி பாதாளத்துல அபேதனப்பட்டு பின்பு நியாய தீர்ப்பு நாள்ல அக்னி கடல்ல பங்கடைவாய். எவ்வளோ வந்து தண்டனை எவ்வளோ பெருசு, ஆசீர்வாதமும் பெருசு, தண்டனையும் பெருசு. ஆண்டவர் எல்லாமே அதிகமாக தான் தர்றாரு. பாவிகள் வார்த்தையை புறக்கணிக்கிற பாவிகளுக்கு அதிக தண்டனை வச்சிருக்கிறார். நம்ம சீல்ட் இன் தி ஆர்க், நம்ம ஆர்க்குள்ளாக நம்ம அடைபட்டிருக்கிறோம். அவன் 1 வருஷம் 1 மாசம் அடைபட்டு கிடந்தான். எவ்வளவு நாள் இந்த பேழையில மேல் தட்டில் அவன் இருக்கிறான். ஒரு சின்ன ஜன்னல் மட்டும்தான் உண்டு. ஜன்னலை திறந்து பார்க்கறான். ஜன்னலை திறந்து பார்த்து வலது பக்கமா இடது பக்கமா பார்க்க முடியாது. கீழையும் பார்க்க முடியாது. மேல மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்களும் நானும் அப்படி இருக்கோம். டே நம்ம பார்ட் நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம பார்ட் நோவா பார்ட். நோவாவுடைய பார்ட் வந்து நம்முடைய பார்ட், பிரைடுடைய பார்ட். உலகத்தின் மக்கள் வந்து புசிப்போம் குடிப்போம் இன்று இருப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறார்கள். ஜலப்பிழை வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தா நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போட்டாலும் அவங்க அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க அவங்க பார்ட்டை நிறைவேற்றுறாங்க, நம்ம நம்ம பார்ட்டை நிறைவேற்றிடும். ரெண்டு பேரை குறிச்சும் பைபிள் எழுதியிருக்கு. நீங்க பார்க்கும்பொழுது மேலதான் பார்க்க முடியும். ஹலலுயா. மேல பார்க்கும்பொழுது கிளவுடு வந்திருக்கிறது. ஹலலுயா. கிளவுடு வந்து ரெயினை கொண்டிருக்கிறது. ரிலீசிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த லூசனிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பசுத்தாவி இப்பொழுது நம்ம மேல அதிகமாக இறங்குறது. ரெயின் வருகிறது. டீச்சிங் ரெயின் அண்ட் ஸ்போக்கன் பேட் ரெயின். முன்மாறியும் பின்மாறியும் பொழிகிறது. இதோ இப்பொழுது மழை பொழிகிறது. 6 அதிகாரம் ரெயின், 6 அதிகாரம் ஆர்க்கு, 7 அதிகாரம் ரெயின், 8 அதிகாரம் டவ். அந்த 3 அதிகாரத்தில் மூணு காரியங்கள் சொல்லப்பட்டது. முதல்ல மழை, முதல்ல பேழை, ரெண்டாவது மழை, மூணாவது புறா. அதெல்லாம் இப்பொழுது ரெயின் வருகிறது. பேழையானது செய்து முடித்தாய்விட்டது. இதை கத்தர் உள்ளே விட்டு கதவை அடைத்து விட்டார். இந்த பேண்டமிக் வரும்பொழுது இனிமே யாரும் மனம் திரும்புவது கஷ்டம். பாசர் அவன் மனம் திரும்புவான் பாசர், இனிமே சான்ஸ் இல்லை. கதவை அடைக்கப்பட்டு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தும் வரலன்னா இனிமே இங்கே வர போகிறான். இந்த பேண்டமிக் வந்து உணர்வு இல்லைன்னா இனிமே அவன் வரமாட்டான். இந்த கொரோனா வந்து உணர்வு அடையாத ஆத்துமா இனிமேல் வார்த்தைக்கு வருமா? உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆத்துமா இனிமே வார்த்தைக்கு வருமா? நீங்க எவ்வளவு நாளும் ஆதாயம் பண்ண தவறிட்டா இனிமே எங்க போய் ஆதாயம் பண்ண போறீங்க? ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு. க்ளோஸ் பிரைட் மினிஸ்ட்ரி முடிவடைஞ்சிட்டு இப்பொழுது நம்ம டெஸ்டிமோனியா தான் அறிவிக்கிறோம். டெஸ்டிமோனி மினிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்றாரு. இஸ் பை எக்காலத்தை ஊதுங்க லார்ட்ஸ் டே. இது என்ன சொன்னால் எச்சரிப்பு தான் அவங்களுக்கு. வழிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாத மனுஷனுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது. இந்த கொரோனாவில் வந்து உணர்வு அடையாத ஆத்துமா, மனம் திரும்பாத ஆத்துமா இனி மனம் திரும்ப முடியாது. ஏனென்றால் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. The Lord shut the door. ஏழாவது இயற பதினாறாம் வசனத்தில் அவிதமாக வாசிக்கிறோம். இதோ ரெயின் வருகிறது. இப்பொழுது பேழையிலிருந்து என் பேழை வந்து அரராத் மலையில் ஏழாவது பீக்கில் வந்து நிற்குது. ஏழாவது சிகரத்தில் அந்த பேழைகள் இருக்குது. இப்போ என்ன செய்கிறான்னா அவன் வந்து புதிய உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஒரு நியூ வேர்ல்டு அவனுக்குள்ளே இருக்கிறது. அங்கே அவன் எப்படி அந்த நியூ வேர்ல்டில் பிரவேசிக்கணும்னா அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேண்டும். அதான் டவ் மினிஸ்ட்ரி. அதான் புறாவின் ஊழியம். இந்த காகம் போயிட்டு கிட்டு வந்துட்டு இருக்கிறது. ஏழாவது எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான்.
இதோ புறாவை வெளியே முதல்ல அந்த புறாவை வெளிவிட்டுகிறான். அது வந்து விடுகிறது. இதை காகத்தை விடும் பொழுது காகம் போயிட்டு கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதை பணத்தையும் சாப்பிடுது, ஆகாரத்தையும் சாப்பிடுது. இது எல்லாத்தையுமே பைபிளும் படிக்கும், எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாம் செய்யும். பாவன விசுவாசி, கீழ்ப்படியாத விசுவாசி, வேதனை கொடுக்கிற விசுவாசி, திருந்தாத விசுவாசி. அதனால இது காகம் அதை புறாவை விடும் பொழுது ஜன்னலை திறந்தான், புறாவை விட்டான். அது என்ன செய்யறதென்றால் பின்பு ஒரு ஒலிவ கிளைய கொண்டது, தண்ணி வத்தி விட்டது. பிதும்ப விடும் பொழுது வரவே இல்லை. அதுதான் ஏழாவது அதிகாரம் 8-12 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த டவ் மினிஸ்ட்ரி வருகிறது. டவ் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் மெசேஞ்சர், எ மெசேஞ்சர் ஹூ நியூ த அந்த அந்த மெசேஞ்சருக்கு தெரிகிறது. இந்த மெசேஞ்சர் செய்தியாளர் அந்த டவ். அந்த டவ் என்ன சொல்லுது? தண்ணி வத்தி போச்சு, மரம்லாம் துளுத்துட்டு, ஒலிவ மரம் துளுத்து விட்டது, தேவனுடைய கோபாக்கினை முடிந்து விட்டது, ஜலப்பள்ளையும் கோபாக்கினை. இப்பொழுது ஆலிவ் வந்து ஆலிவ் லீஃப் வந்து சமாதானத்துக்கு அடையாளம். தேவனுடைய கோபாக்கினை முடிந்து விட்டது, உலகத்திலே சமாதானம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதான் மெலினியம். பேழைக்குள்ளே போகாமல் நம்ம மெலினியத்துக்கு போக முடியாது. நம்ம இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கி வார்த்தைக்குள்ளாக வந்திருக்கிறோம், பரிபூர்ணமான வார்த்தைக்குள்ளே வந்திருக்கிறோம். இது ஒரு டினாமினேஷனல் டீச்சிங் அல்ல, இது மனுஷனுடைய டீச்சிங் அல்ல. கத்தர் இறங்கி வந்து ஏழு முத்திரையை திறந்து தீக்கு தரிசிக்கு வெளிப்படுத்திருக்கிறார். சபைகளில் உள்ள சாட்சியை அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவாகிய அவர் வந்து சகோதரன் வில்லியம் பெரன்காம் என்ற தூதனை அனுப்பினார். சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படியா என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேறு சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். வெளிப்படுத்தல 22:16 வாசிக்கிறோம். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். ஐ ஜீசஸ் சென்ட் மை ஏஞ்சல். அவரே அனுப்பியிருக்கும் பொழுது அந்த அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு ப்ராபர்ட்டை பிலீவ் பண்ணலன்னா சாபன உபதேசத்தில், பாபிலோனிய உபதேசம், திருத்துவ உபதேசத்தில் இருக்கிற அனைவரும் ஜலப்பள்ளத்தினால, தேவனுடைய கோபாக்கினாலே, அர்மகதோன் யுத்தத்திலே ஆட்டாமிக் போர்டராக மாறுவார்கள். அந்த ஆட்டாமிக் பாம்புக்கு வந்து அவங்க வந்து இரையாக மாறுவார்கள். மொத்தம் 3 weapons இருக்கிறது. 3 weapons வந்து பயாலஜிக்கல் வெப்பன், கெமிக்கல் வெப்பன்ஸ், அதன் பின்பு நியூக்ளியர் வெப்பன். இந்த பயாலஜிக்கல் வெப்பன் தான் இந்த நோய் கிருமியை பரப்பி விடுறது. இது பயாலஜிக்கல் வெப்பன். கெமிக்கல் வெப்பன்ஸ் வந்து பல கேஸை, குளோரின் கேஸை கொண்டு வந்தால் அது செத்து போவாங்க, கேஸ்க்கு அனுப்புறது. அதான் கெமிக்கல் வெப்பன்ஸ். சதாம் ஹுசேன் கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சுருக்கான்னு சொல்லி தான் அமெரிக்கா அங்கே சோதனை போட்டு கடைசியில் செத்து போனோம். இப்போ நியூக்ளியர் பாம்பு, ஹிரோஷிமா நாகசாகி, இதில் நியூக்ளியர் பாம்பு தான் அதிக பவர். இன்னைக்கு நமக்கு ஸ்போக்கன் வேர்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்போக்கன் வேர்டு தான் அதிக பவர் இருக்கிறது. உலகத்துக்கு வந்து மூணு ஆயுதங்கள், நமக்கு மூணு ஆயுதங்கள், ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். இதுல நியூக்ளியர் பாம்புக்கு அதிக வேல்யூ. நமக்கு இன்னைக்கு ஸ்போக்கன் வேர்டு வார்த்தை உரைக்கும் பொழுது ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு சத்துருக்களை பச்சிக்கும். அவளை சேதப்படுத்த மனதா இருக்கணும் எவனோ அவன் அப்படியே கொல்லப்படும். இன்னைக்கு உங்க வாயில ஸ்போக்கன் வேர்டு கொடுத்திருக்கிறார். இது சத்ருவை சிலே பண்ணும், சத்ருவை வெட்டி வீழ்த்தும். கத்தருடைய பட்டையும் கிதியோனுடைய பட்டையும் சொல்லும் பொழுது அது ஸ்போக்கன் வேர்டு, அது உரைக்கப்பட்ட வார்த்தை. அந்த 300 பேர் வாயிலிருந்து அந்த வார்த்தை போகும் பொழுது சத்துருக்கள் அங்க விழுந்து போனார்கள். இட் ஸ்லேஸ் தி எனிமி. அந்த மாதிரி ஒரு ஆயுதம் கொடுக்கும் பொழுது நம்மையே வந்து பயந்துகிட்டு இருக்கணும். ஆயுதத்தை யூஸ் பண்ணு, ஸ்போக்கன் வேர்டை யூஸ் பண்ணு, சத்ரு விழுந்து போவோம். ஹல்லேலூயா. ஏழாவது சக்கரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அவன். நியூ வேர்ல்டு இருக்கிறது, ஓல்டு வேர்ல்டு விழுஞ்சு போனது. ஓல்டு வேர்ல்டு அசுத்தத்தில அநியாயத்தில இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஓல்டு வேர்ல்டு உலகம் இன்னைக்கு ஓல்டு வேர்ல்டு அசுத்தத்தில இருக்கும் பொழுது நம்ம பேழைக்குள்ள இருக்கிறோம். நம்ம இன்னும் மிலினியத்துக்கு போகணும். ஆண்டவர் டவ் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த டவ் என்ன செய்யணும்? தேவ கோபாக்கினை முடிந்து விட்டது, நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது, உலகத்துக்கு நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. இப்பொழுது சமாதானம், நீதியும் சமாதானம் இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு, அந்த மிலினியத்துக்கு நம்மை கொண்டு செல்ல போகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு கர்த்தர் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்கிற. உலகமானது அந்த வேசியின் மதுவினாலே அது போதையில இருக்கிறது. அந்த வேசி தன்னுடைய உக்கிரமான மதுவை அவருடைய எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். சகல ஜாதிகளும் அவருடைய உக்கிரமான மதுவை, அந்த திருத்துவம் என்ற உபதேசம், அந்த திருத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன சொன்னால் பெந்தகோச பாஸ்டர்களுக்கு அந்த திருத்துவத்து மதுவை கொடுத்தனால அவங்க ரொம்ப கத்துறாங்க. யூடியூப்ல ரொம்ப கத்துறாங்க. அவங்க மதுவினாலே இருக்கிறாங்க, மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்திரி கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 17:1 ஒன்னாம் வசனத்துல வாசிக்கிறோம். 14:8 வசனத்திலையும் வாசிக்கிறோம். 18:3 மூணாவது இந்த மூணு வசனங்கள் என்ன சொல்ல, வேசி தன்னுடைய மதுவினால எல்லாரையும் அவ போதையில கொண்டு வெறி கொண்டிருக்கிறாள். திருத்துவத்தை குறிச்சு வெறி கொண்டு பேசுறாங்க. கடவுள் யாருன்னு தெரியாம, அவருடைய நாம என்னன்னு தெரியாம ஊழியம் செய்யறாங்க. பெரிய பெரிய பெந்தகோச பாஸ்டர்கள் சபைகளை ஆரம்பிச்சு மிஷினரி ஊழியம் வேற செய்யறாங்க. அவங்களுக்கு தேவன் யாரு, அவருடைய நாம என்னன்னு தெரியல. அவர்கள் பாபிலோனிய அந்த இஸ்ரி, அந்த இஸ்ரி மகாவேசியினுடைய மதுவினாலே அந்த பெந்தகோச பாஸ்டர்கள் சாபன போதர்கள் எல்லாமே மயங்கி அந்த மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாத்தீங்களா, உலகம் அப்படிதமா இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் கொண்டு வந்திருக்கிறார். ஆவியிலே கழுவிருக்கிறோம், அனாயிண்டிங்ல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த டவ் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், அந்த அனாயிண்டிங் ஆண்டவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். அது நம்ம பேழையில இருந்து நியூ வேர்ல்டுக்கு நம்மளை கொண்டு சொல்ல போறது. விண்டோ இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்குது, ஓபனிங் ஆஃப் த ஹெவன். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஒருங்க சிங்காசனம் வைக்கப்பட்டது. ஹெவன் ஓபன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு காலத்தில், அதனால சியோனில் எக்காலம் ஊதுங்கள், இந்த ரகசியத்தை சொல்லுங்க. நீங்க எக்காலம் ஊதுங்கள். உலகம் மனது எப்படி இருக்கிறது, மோசமா இருக்கு. ஃபேஷன்ல இருக்கிறது, என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறது. பெண் பிள்ளைகள் வந்து ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கிடும், ஆம்பளை பையன் சட்டையை போட்டுக்கிட்டு ரொம்ப மேக்கப் பண்ணிக்கிட்டு, ஆ எப்படி இருக்கா, ரொம்ப அழகா இருக்கிறாம்பாங்க. யாரு மெசேஜில் தான், வேற யார என்ன சொல்றது, ரொம்ப அழகா இருக்கிறா, காலேஜுக்கு போறியா, ரொம்ப அழகா இருக்கிறா. அது சொல்றது யாரு, அதுவும் ஒரு விசுவாசி தான். என்ன உலகம், ஃபேஷன், உலகம் ஃபேஷன்ல இருக்கிறது. ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் அணிவது, பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுக்கிறது, என்டர்டைன்மெண்ட்ஸ்ல இருக்கிறது, உலகம் மனது பொழுதுபோக்குல இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எக்காலத்தை ஊதுங்க. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதிகமாயிருக்கிறது. நல்ல பிளஸ்ஸிங் வந்து உபத்திரத்தை காட்டிலும் அதிகமாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வந்தீங்கன்னா, இந்த ரெவலேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு பிளஸ்ஸிங் வந்து அதிகமா இருக்கும். உபத்திரத்தை காட்டிலும் ஆசீர்வாதம் அதிகம். கிரேட்டர் யுவர் பிளஸ்ஸிங் தேன் த ட்ரிபிலேஷன். பிளஸ்ஸிங் இஸ் மோர் தேன் த ட்ரபிள்ஸ். எங்க பார்க்கிறோம்? யோவேல் 2:23-26 வரைக்கும் வாசிங்க. அங்க நிறைய இன்னைக்கு அந்த ரிலீஸ் ஆயிருக்குது. ரெயின் பெய்யறதுனால விளைச்சல் அதிகமா இருக்கு. விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. இழந்து போன எல்லாத்தையுமே திருப்பி தான். 25-26 வாசிக்கலாம்.
நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
நமக்கு வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வருது. உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். அதுக்கு முன்னால இருக்க வசனத்தெல்லாம் வாசிங்கன்னா, உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும், உங்களுடைய ஆலைகளில திராட்சை ரசம் புரண்டு ஓடும், உங்களுடைய ஆயில் எல்லாமே நிரம்பி வழியும், பாத்திரம் நிரம்பி வழியும். இதை மாதிரி ஒரு காலம் தான் டே ஆஃப் த லார்ட். டே ஆஃப் த லார்ட் வந்து இப்படி இருக்குது. அது பயங்கரமான நாள். இன்னைக்கு ஓவர் பிளஸ்ஸிங் நம்ம தந்திருக்கிறார். நீங்க இதை பிலீவ் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க உங்க மனம் போன போக்குல போகும் பொழுது என்ன செய்ய என்றால், அது வந்து நமக்கு வந்து செய்தியில வந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடும். பிளஸ்ஸிங் வந்து நம்ம ட்ரபிளை விட அதிகம். ரெண்டையும் ஆண்டவர் வளர விடுங்கள் சொல்லியிருக்கார். களையும் வளர விடுங்கள், இத கோதுமையும் வளர விடுங்கள். அறுப்பு காலம் மட்டும் ரெண்டையும் வளர விடுங்க. அறுப்பு நேரத்தில் முதல்ல களைகளை கட்டி ஆள கட்டி சுட்டரிக்க வேண்டும், பின்பு கோதுமையை களஞ்சியத்தில் சேருங்கள் சொல்லியிருக்கிறார். Matthew 13:29-30 வாசிக்கலாம்.
அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுட்டரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து.
ரெண்டும் வளருது, ரெண்டுமே வளருது. அறுப்பு காலம் வரைக்கும் ரெண்டும், களைகளும் இன்னைக்கு அதிக பாவத்தில் இருக்கு, நம்மளும் கோதுமையும் இன்னைக்கு அதிகமா முதிர்ச்சி அடைகிறது. ஒன்று நம்ம டயரா இருக்கணும், நம்ம வீட்டா இருக்கணும். உலகம் இன்னைக்கு டயர்ஸா இருக்கிறது, களைகளா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு வீட்டா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நோவா காலத்தில் ஆண்டவர் ரெண்டையுமே வளர விட்டார். அந்த காயின் ஜெனரேஷன், காயின் சந்ததியும் வளர்ந்தது. இந்த நோவாவும் அங்கே முதிர்ச்சி அடைகிறான். அவன் வார்த்தையை கேட்டு கேட்டு அவனுடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணி அவன் வந்து பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது இவங்களும் களைகளும் காயின் ஜெனரேஷனும் வருகிறது. ஒரே கற்பத்திலிருந்து தான் ரெண்டு பிள்ளைகள் வருகிறது. ஏவாளின் கற்பத்திலிருந்து தான் ரெண்டு பிள்ளைகள் வந்தது. ட்ரூ வைன், ஃபால்ஸ் வைன், ரெண்டுமே ஏவாள் கற்பத்திலிருந்து தான் வருகிறது. ஏவாள் சர்ப்பத்துக்கு காயினை பெற்றாள். இது ஆபேல் வந்து ஆதாமுக்கு பெற்றான், கொலை செய்யப்பட்டான். அதுக்கு பதிலாக ஆண்டவர் சேர்த்து கொடுக்கிறார். அதில் 4 காயின் ஜெனரேஷன், 5 அங்கே சேத்தினுடைய ஜெனரேஷன், ஆடம் ஜெனரேஷன், ரெண்டுமே வளர்ந்து வருது. சர்ப்பத்தின் வித்துக்களும் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இன்னொன்னா கர்த்தர் எங்களை ஆட்சி வச்சாருன்னு அவங்களும் சொல்றாங்க. களைகளும் வந்து ஆமேன் அல்லேலூயா சொல்லுது. இதோ கோதுமையும் வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது நோவா வந்து ப்ளூ த ட்ரம்பட், எக்காலத்தை ஊதினான், எக்காலத்தை ஊதினான். மழை வந்தது, ரெயின் வந்தது, கிளவுட் வந்து ரெயின் வந்தது. இன்னைக்கு ரெயின் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பேழைக்குள்ள அடைபட்டு கிடக்குறோம். இந்த கேயின் ஜெனரேஷன் வந்து அழிகிறது. The rain was going to lose the earth from the grip of all Cain's civilization. காயினுடைய சிவிலைசேஷன். மருந்தை கண்டுபிடிங்க, மருந்தை கடிங்க, தடுப்பூசியை கண்டுபிடிங்க. தடுப்பூசியை கண்டுபிடிச்சா தான் கொரோனாவுக்கு விடுதலை வரும். எல்லாருக்கும் சர்க்கு சர்க்குன்னு ஊசியை போடணும். அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சாச்சுன்னா எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லாருமே நீங்கள் ஊசியை போடுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் கவர்மெண்ட்டை நினச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து விசுவாசிங்க, விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க. எக்காலம் ஊதுது, எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க தடுப்பூசியை யார் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் ஏற்றிடுவான். கண்டுபிடிச்சாருன்னா அத்தனை பேருக்கும் ஏற்றிடுவான். அவங்க அந்த பிளானில் இருக்கிறாங்க. இது காயின் ஜெனரேஷன். அது வேக்சினேஷனை போடுதல் இருக்கிறது. நம்ம வந்து அதன் மேலாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம எக்கால சத்தத்தை கேட்கிறோம். நோவா எக்காலத்தை ஊதுகிறார். மலையின் மேல் அந்த அவன் இருக்கிறான், ஜனங்கள் அடிவாரத்தில் இருக்கிறார்கள், மலையின் மேல் அந்த பேழையை செய்து வச்சிருக்கிறான், அங்கிருந்து எக்காலத்தை ஊதுகிறான், சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள். ஹல்லேலூயா. இந்த காயின் ஜெனரேஷன் வந்து சயின்டிபிக் வேல்ட் இருக்கு. இங்க ஆண்டவர் வந்து ஒரு தண்டனை அனுப்பும் பொழுது மனம் திரும்ப மனசு இல்லை, பாவ அறிக்கை செய்ய மனசு இல்லை, அப்பொழுது வாதைகள் நீங்கும் என்று அவனுக்கு தெரியல. அங்க தாவீது தன்னுடைய பாவ அறிக்கை செய்தான், கணக்கெடுத்து தப்புன்னு அறிக்கை செய்தான், கர்த்தருக்கு பலி செலுத்தினா வாதம் நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு ஒரு தேசம் அப்படி செய்யுமா? ஒரு சாபனம் செய்யுமா? கத்தோலிக்க மார்க்கம் இன்னும் 1000 வருஷம் இருந்தாலும் மனம் திரும்புமா? புராட்டஸ்டன்ட் மார்க்கம் மனம் திரும்புமா? பெந்தகோச மார்க்கம் மனம் திரும்புமா? எவ்வளவு தண்டனை வந்தாலும் மனம் திரும்ப மாட்டாங்க, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. அழிவு தான் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நீ ட்ரினிட்டியை விட்டு ஒன்காடுக்கு நீ வா, நீ பிதாக்குமார பசுத்தாயினல் ஞானசானம் டைட்டில் பேப்டிசத்துல இருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் நேமுக்கு ஞானசானம் ஏடு. சோ திருந்து வாங்களா? பொல்லாத உலகம், புத்தி இல்லாத கன்னிகள் வந்து முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு, தேவாரேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கத்தர் தீக்கு தேசிய அனுப்பினார் அனுப்பினார் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காத. நீ மனம் திரும்பி திவ்ய ஸ்வாவத்தை பெரு, பெர்ஃபெக்ஷன் அடை. வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏழு முத்திரை தான், அதான் பைபிள் எங்களுக்கு. இதுதான் பைபிள், இதுதான் ஏழு முத்திரன்னா அவங்க அதை தான் சொல்றாங்க. நாங்க போட்டோவை மாட்டிக்கிடுவோம் அந்த அடையாளத்துக்கு. அந்த அது ஒரு ஷைன், அது பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட், ஒரு ஷைன். அந்த ஷைனுக்கு பின்னால் ஒரு வாய்ஸ் இருக்கு, அந்த வாய்ஸ் நீ கேளு. இன்னும் எத்தனை வருஷம் நீடிச்சாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. கதவு ஆண்டவன் ஆண்டவர் அடைச்சிட்டார். கொரோனா வரும் பொழுது கதவு அடைக்கப்படுகிறது. இப்பொழுது பிரீச்சிங் டு த லாஸ். மூன்றாம் எழுப்பினுடைய கடைசி பகுதி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வந்து கடைசியில பாதாளத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறது, காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுற. சோல்ஸ் இன் தி பிரிஷன். அந்த காவலில் ஆத்துமாக்கள் வந்து நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன மக்கள், அவங்களை குறித்து அவிதமாக எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 3:18-19 வாசிக்கலாம்.
அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள்.
இதோ நீடிய பொறுமை, 120 வருஷம் ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது அந்த அவங்க தண்ணிய குடிச்சு செத்து வயிறு ஊதி செத்தாங்க. காகங்கள் வந்து குடலை பிடுங்கி சாப்பிட்டுச்சு. அப்படி செத்ததோட முடிஞ்சு போச்சா? பாதாளத்துல இருக்கிறாங்க. அவனுடைய சோல் வந்து பாதாளத்துக்கு. இயேசு கிறிஸ்து அங்க போய் பிரசங்கம் பண்ண, அவருடைய ஊழியம் கடைசி அங்கதான். அதே போல பிரைடு மினிஸ்ட்ரி கடைசியில் வந்து பிரீச்சிங் டு த லாஸ். அந்த ஊழியம் என்ன வந்தால் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. அதுக்கு பேர் என்னது? சாட்சியின் ஊழியம். அவங்களுக்கு சாட்சியாக அறிவித்தார். நோவா என்ன குறித்து சொன்னான்? தீர்க்கதரிசிகளெல்லாம் என்ன குறித்து சொன்னாங்க? நான் மாம்சத்தில் வருவேன் என்று சொன்னாங்க. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படியலை. இதோ நான் மாம்சத்தில் வந்து ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்கன்னு அவங்க போய் சாட்சியாக அறிவிக்கிறார். அதெல்லாம் இந்த நேரத்துக்குரிய ஊழியமானது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து கடைசியாக என்னென்னால் இது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனியில் முடியும். சாட்சியாக அறிவிக்கப்படும். ஒருத்தரும் மனம் திரும்ப மாட்டாங்க, ஒரு ஆத்மாவும் மனம் திரும்பாது. ஏன் ஒன்றும் மனம் திரும்ப மாட்டாங்க? ஆண்டோர் கதவை அடைச்ச பிறகு எப்படி உள்ளே வர முடியும்? எப்போ நம்ம ஊழியம் செய்கிறோமே, இது சாட்சியாக அறிவிக்கணும். சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், ப்ளோ த ட்ரம்பட் இன் சயன். அது அவனுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அவிதமாக இருந்தது, நோவாவின் ஊழியம் அவிதமாக தான் இருந்தது, இன்னைக்கு பிரைட் மினிஸ்ட்ரி அவிதமாக தான் முடிவடைகிறது. இவ்வளவு நாள் மனம் திரும்பாதவங்க இனிமே மனம் திரும்பக்கு இல்லை. இந்த பேண்டமிக் வரும் பொழுது கதவு அடைக்க, இதுல உணர்வடையாதவன் எந்த காலத்திலும் உணர்வடைய மாட்டான். இந்த கல்மனம் ஒருங்கலன்னா, இந்த மெசேஜுக்கு கல்மணம் உடையலன்னா இனிமே அது கல்லா தான் அது இருக்க போகுது. ரெண்டையும் வளர விடுங்க, கோதுமையும் வளருங்க, காயின் ஜெனரேஷன் வரட்டும், ஆடம் ஜெனரேஷன் ரெண்டும் வளரட்டும். ரெண்டும் வளர்ந்த பின்பு அதன் பின்பு என்ன சொன்னால் அந்த களைகளை கட்டும். ஏன் ஆண்டவர் ரெயின் அனுப்பினார்? அந்த கெயின் ஜெனரேஷனை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்காக, வாஷ் அவுட், அவங்கள வந்து பூமியிலிருந்து தொடச்சி போடுவதற்காக. கத்தர் என்ன செய்ய, ரெயின் வாஸ் கோயிங் டு லூஸ் த எர்த் ஃப்ரம் த கிரிப் ஆஃப் ஆல் கெயின் சிவிலைசேஷன். இந்த காயினுடைய நாகரிகம் தான் இன்னைக்கு உலகத்தை வந்து பிடித்திருக்கிறது. உலகத்தையே அது கிரிப் பண்ணி தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சிருக்கும் பொழுது இந்த கிரிப்பிலிருந்து லூஸ் பண்ணணும்னா, இந்த காயினுடைய சந்ததியினுடைய பிடியிலிருந்து இந்த பூமியை லூஸ் பண்ண வேண்டும் என்றால் கர்த்தர் ரெயின் அனுப்ப வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு வந்து காயின் ஜெனரேஷன் விஞ்ஞான உலகத்துல இருக்குது. இந்த விஞ்ஞான உலகத்திலிருந்து இந்த பூமியை விடுவிக்கணும். மனுஷன் தன் அறிவினாலே பூமியை கெடுத்து போட்டு விட்டான், பூமியை அழித்து விட்டான். அதனால இதுல இருந்து என்ன ஜென்றால் விடுவிக்க வேண்டும். அதனால என்ன ஜென்றால் இது அவங்க பெர்மிஷன் வேணும் அப்படிம்பாங்க. இது அந்த பெர்மிஷன் வேணுமா? அவன் பெர்மிஷன் என்னச்சான் கொடுத்துருவான். இங்கே பெட்ரோல் தோண்டலாம், அங்கே அங்கே வாயு எடுக்கலாம், மீத்தேன் எடுக்கலாம், அதை எடுக்கலாம். அவன் கொடுத்துருவான். அதை பாதுகாப்பதுக்கு ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் அது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சொன்னா அவங்க கொடுத்து சொல்லப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னா நாட்டில் எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் தோண்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம், மக்கள்லாம் போராட்டம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இப்போ புதுசாக சட்டம் போட்டுருக்காங்க, நீங்கள் எதை வேணாலும் பூமியை நாசம் பண்ணலாம், இந்த உலகத்தை நாசம் பண்ணலாம், ஆனால் யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது, இனிமேல் போராட்டம் நடத்த முடியாது, நாங்கள் எந்த இடத்தையும் எது வேணாலும் செய்வோம். உலகத்தை அழித்து விட்டான். நம்ம என்ன வாசிக்கிறோம் பதினொன்னா இந்த வெளிப்படுதல் 11:19 வசனத்தில், பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. இதான் லார்ட்ஸ் டே. இந்த சாட்டானி இந்த உலகமானது காயினுடைய சந்ததியினுடைய பிடியில் இருக்கிறது, துன்மார்க்கனுடைய பிடியில் இருக்கிறது, பொலிட்டீசியனுடைய பிடியில் இருக்கிறது. இதிலிருந்து லூஸ் பண்ணணும்னா ஆண்டவர் ரெயினை அனுப்ப வேண்டும். அதே போல இன்பொழுது லூஸ் பண்ண வேண்டும்னா ஆண்டவர் ஃபயரை அனுப்ப வேண்டும். சூளையை போல எரியும் காலம் வரும் பொழுது அப்பொழுது ஆண்டவரை பேன் பண்ணி போடுவார். எல்லாத்தையும் சுட்டரிக்கும் பொழுது களைகளை கட்டுகளாக கட்டி சுட்டரிங்க, கோதுமையை களஞ்சத்தில் சேருங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நியூ வேர்ல்டுக்கு வர விருப்பமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பமாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதிக பிளஸிங்கை கொடுத்துருக்குறார். உபத்திரம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அதிக பிளஸிங் இருக்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ரியலாக பிலீவ் பண்ணால் உங்களுக்கு ஸ்போக்கன் வேர்டு எக்கானமி இருக்குது. பானையில் மாவு குறையலை, கலசத்தில் என்ன குறையலை, அந்த அந்த பிளஸிங் உங்களுக்கு இருக்குது. ஓபேத்யதாமின் வீட்டில் என்ன திடீர்னு அங்கே ஆசீர்வாதம் வந்துச்சு, அதில் என்ன இருக்குது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்சாங்க அவ்வளோதான். அது வேற கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு, 3 மாதம் தான் இருந்துச்சு, அதுக்குள்ள அவனுக்கு எவ்வளோ ஏகப்பட்ட ஆசீர்வாதம் வந்துட்டு. இது தாவீதுராஜா வரை கேள்விப்பட்டாங்க. அந்த உடன்படிக்கை பற்றி மரணத்தை கொண்டு வந்துச்சுன்னு பயந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். இந்த மெசேஜ் பயமா இருக்குது. ஆனால் அந்த மெசேஜ் வந்து ஓபேத்ய எதோ வீட்டுக்கு போகும்போது 2 Samuel 6:11-12 என்ன பிளஸிங் அது, அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தது பாருங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் எக்கானமி. இது நீங்கள் நம்பவே முடியாதானா, ஓபேத்யதாம் பண்ணுது. இந்த வார்த்தையானது வரும் பொழுது நம்முடைய ஃபேமிலியில் ஆசீர்வாதம் வரும். எப்படி வரும் பாஸ்டர் தெரியாது. உலகம் எல்லாம் எப்படி இருக்கு, அரசாங்கம் எப்படி இருக்குது, எல்லாமே எக்கனாமிக் ரிசெஷன். ஆனால் அந்த நேரத்தில் வருது, பானையில் மாவு குறையுது, ரூபா குறைஞ்சு கொண்டுட்டே போகுது, எல்லாமே கம்ப்ளீட்டாக ரூபா காலி ஆயிட்டு சேவிங் இல்லை, திருப்பி பானை நிறைஞ்சிரும். எப்படி நிறையுது தெரியாது. இன்னைக்கு நம்ம அதை பிலீவ் பண்றோம். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பாசர் பாத காசல் காசெல்லாம் செலவாயிச்சு போச்சு, சேர்த்து வச்சு எல்லாம் செலவாயிட்டு, பயப்படாத, பானை திருப்பி நிறையும். கலசத்துல என்ன வரும்? ஹல்லேலூயா. நீ மெசேஜ்ல இருக்கிற, நீ சூப்பர் நேச்சுரல் எக்கானமில இருக்கிற. சிலருக்கு இப்படியும் விசுவாசிக்க முடியல, அப்படியும் உலகப்பரமாவும் இருக்க முடியல. ரெண்டும் கட்ட லட்சணம். உலகப்பரமா இருந்து பாடுபட்டு முன்னேறவும் முடியல, வேலை செய்யறதுக்கு உடம்பு சரி வரல, இங்கே விசுவாசிப்பதுக்கு விசுவாசமும் இல்லை. என்ன நம்ம இது? ஒன்று நீ வந்து விசுவாசத்தில் இரு. உலகத்து மனுஷன் பாடுபட்டு அவன் சம்பாதிச்சு சேர்க்கிறான் அப்படிங்கிறான், அதெல்லாம் அவனும் கொஞ்சம் முன்னேறலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நமக்கு வந்து வேர்ட் ஆஃப் காட் இருக்கும் பொழுது அது எவ்வளோ பிளஸிங்கை கொண்டு வரும். ஹல்லேலூயா. யோவேல் கர்த்தருடைய நாளை குறித்து பயங்கரமா எழுதிட்டு பயங்கரமான ஆசீர்வாதத்தையும் அங்க சொல்லுறத நம்ம வாசிக்கிறோம். இதோ காயின் வந்து ஜெனரேஷன் எல்லாமே சயின்டிபிக் வேல்ல இருக்கும் பொழுது நோவா வந்து அந்த என்ன சொன்னார் செய்தியில சொல்லுது, பிக் அப் தி ராக் அண்ட் த்ரோ இட் இன் தி ஏர். நீ கல்லை எடுத்து, choosing the bride 189th paragraph la endu solugira, pick up the dead rock, throw it up in the air and say, thus saith the Lord. Katha solugiradhaadu endu sollu appadi sollum bodhu next day vandu about 10 o'clock vandu அங்க வேல் விண்டு புயல் காற்று வந்தது. அதன் பின்பு என்ன சொன்ன, ஆண்டவர் அந்த புயல் காற்றிலிருந்து பிரதமோடு பேசினார். அவங்க எல்லாம் கார் நண்பர்கள் எல்லாம் காருக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பின்பு அவங்க வர்றாங்க, என்ன இந்த புயல் காற்று சொன்னது? மூன்று முறை கிளாப் பண்ணது அவர் தலைக்கு மேலே. பிரதமர் தொப்பியை எடுத்துட்டு அவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா புயல் காற்றில் கத்தர் இருக்கிறார்.
ஆமென்.
அவர் என்ன சொல்லுகிறார்? ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் த வெஸ்ட் கோஸ்ட். நியாய தீர்ப்பானது மேற்கு கடற்கரையை தாக்குறது. ரெண்டாவது நாளில் அலாஸ்காவில் வந்து அந்த சுனாமி ஏற்பட்ட அலாஸ்கா என்ற இடமே கடலுக்குள்ள மூழ்கி போற நிலைமை ஏற்பட்டது. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட். லாஸ் ஏஞ்சல்ஸ் அது தாக்கும், உலகமெங்கிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நமக்கு என்ன செய்யும் என்றால் அது வந்து நம்மளை வந்து ராப்சர்ல கொண்டு சொல்லுவோம். ராக் வந்திருக்கிறது, ஹல்லேலூயா. கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் வந்தது, அது சிலையின் மேல மோதினது. சிலையின் மேல மோதி அது இரும்பையும் பொன்னையும் வெள்ளியும் எல்லாம் தூளா மாறி போச்சு. ஆனா தானோ பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிச்சு. அந்த கல் வந்து பெருசா பூமியை நிரப்பிட்டான். அந்த கல் தேவனுடைய ராஜ்யம். அந்த கல் இன்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கு. பிரதமர் கல்லை எடுத்து நீ போடு சொன்னார். இதோ அந்த கல் வந்து நமக்கு வந்து அது தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருது, உலகத்துக்கு டெஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருது. ஜட்ஜ்மெண்ட் ஒரு பக்கத்திலையும் இதோ பிளஸிங் ஒரு பக்கம். யோவேல் அதுதான் சொல்றாரு, நீங்க திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை சம்பூர்ணமாக நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கத்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. மெசேஜில் இருக்கிறது தான் ஞானம், மெசேஜில் இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஏதோ நம்ம செய்திக்கு வா செய்திக்கு வான்னா நமக்கு ஏதோ யாரோ கொண்டு ஏதோ தாராங்களாம், அதுக்காக நம்ம கூட்டம் மாதிரி இன்னைக்கு நினச்சிக்கிடுதாங்க, நமக்கு ஏதோ லாபம்னு நினைக்கிறாங்க. வாத்துமாவுக்கு தான் நல்லது, நீ கெட்டு போனா நீ கெட்டு போ. அர்மகதோன் யுத்தத்தில் அட்டாமிக் ஃபயரில் நீ சாகு, நீ அந்த ஃபயரில் அப்படியே உருகி போவா. உன் கண் அப்படியே அழுகி போகும், கண்ணு உனக்கு அழுகி போகும், உன் கால் அப்படியே போயிட்டு அப்படியே நீ சாம்பலா மாறிடுவா. அழுகி அந்த நேரத்தில் அழிய போற, அது உனக்கு வேணுமா? நீ அப்படி போகக்கூடாதுங்கக்கா தான் சொல்றோம். எக்காலம் அதுக்கு தான் ஊதப்படுது. லார்ட்ஸ் டே வரப்போகுது, நீ அட்டாமிக் ஃபயர்ல அழுகி போகணுமா? கொஞ்ச நேரத்தில் இருந்த இடமே தெரியாம போயிடும். அட்டாமிக் போட்டா அந்த ஒரு பிளேஸ் நீ இருந்துச்சானே தெரியாது, அங்க ஜனங்கள் இருந்தாங்களான்னு தெரியாது, அங்க கட்டணம் இருந்துச்சான்னு தெரியாது, ஒண்ணுமே இல்லாம எல்லாம் அப்படியே போயிடும். சாம்பலா போதான் அட்டாமிக் ஃபயர், அது வரப்போகுது. இதான் நீ அதுல போய் அழிய போறியா அல்லது நீ ரேச்சல்ல போறியா? ஹல்லேலூயா. அந்த கல் மோதுகிறது, அது ஒரு பெரிய பர்வதம், அதான் லார்ட்ஸ் கிங்டம் தான் கொண்டு வருது. ஹல்லேலூயா. நீ லார்ட்ஸ் கிங்டம்ல வேணுமா அல்லது அழிஞ்சு போற ராஜ்யத்துல இருப்பியா? அந்த ராஜ்யத்துக்கு பயந்து போய் ஜீவிப்பியா? அந்த ராஜ்யத்தினுடைய கொள்கைக்கு பயந்து போய் அவன் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் பயந்து போய் ஜீவிப்பியா? தேவனுடைய ராஜ்யம் மேலான ராஜ்யம். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே நொறுக்கி போடும். யோவேல் அதான் லார்ட்ஸ் டே, This is Lord's Day. கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. சியோனிலே காலத்தை ஊதுங்கள். Blow the trumpet in Zion. இது உங்களுக்கு விடிய காலத்தை கொண்டு வருது, அவனுக்கு மப்பும் மந்தாரத்தை கொண்டு வருது. தான் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த ஜோயல் த ப்ராஃபெட்டினுடைய ப்ராஃபஸி அதுதான். அதை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கிறீங்க. இதை கர்த்தர் வந்து நம்மை வந்து கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ராக்கானது தீர்க்கதரிசி அந்த ராக்கை அங்கே நினைச்சிருக்கார் என்றால் அனுப்பியிருக்கிறார். நமக்கு புதியமான புதிய பூமியை கொண்டு வருகிறது, உலகத்துக்கு வந்து டெஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருகிறது. த ரேவன் வாஸ் லூஸ், காகமானது அவிழ்த்து விடப்பட்டது. ஃபீட் அப்பான் த டெட் பாடிஸ், செத்து போன பணத்தை சாப்பிட்டது. ஈட் தம் அவுட் எக்ஸிஷன், அதை வந்து சாப்பிட்டு அது இதாக இருந்தது. ஆனால் நோவா குரூப் வந்து ஈகிளாக இருக்கிறது, ஈகிள் செத்து போனதை சாப்பிடாது. நோவா வந்து ஈகிள், அவன் காகத்தை விடுதான், காகம் செத்து போனதை சாப்பிடுது. இவன் ஈகிள் பேழைக்குள்ள இருக்கு. ஈகிள் ஷட் அப் இன் த ஆர்க், அது வந்து பேழைக்குள்ள அடப்பட்டிருக்குது. இப்ப பேழை ஏழாவது மவுண்டன்ல இருக்கிறது, செவன்த் பீக். நம்ம இன்னைக்கு தட் ஃபுல் மினிஸ்ட்ரியில வந்திருக்கிறோம். செவன்த் பீக் தே வென்ட் இன் த நியூ வேர்ல்ட். புதிய உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். லெட் பை த டவ், இன்னைக்கு டவ் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. லெட் பை த டவ், ஒரு புறா அவங்களை வந்து, இந்த புறா வந்து ஈகிள், பேழைக்குள்ள இருக்கிற ஈகிளை இந்த புறா வந்து நியூ வேர்ல்டுக்குள்ளே வழி நடக்கு. பார்த்தீங்களா, என்ன ஒரு பிக்சரை பாருங்க. இதை மனசில் நினைங்க, உலகத்தினுடைய கவலையெல்லாம் விட்டுட்டு இதை மனசில் நினைங்க, உலகத்து கவலையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இன்னைக்கு நம்ம பிக்சர் என்ன, நம்ம இன்னைக்கு 7வது பீக்கில் இருக்கிறோம், நம்ம வேலைக்குள்ளே இருக்கிறோம். அந்த ரேவன் வந்து நிஜா பணத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. உலகத்தின் மக்கள் இன்னைக்கு அசுத்தத்திலையும் பாவத்திலையும் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. ரேவன் அங்கே இருக்கிறது, அவங்கள காகங்கள் அங்கே இருக்கிறது. நமக்கு டவ் வந்து என்ன செய்யுது, 7வது பீக்கில் இருக்கிறோம், தேட்புல் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம், சன் ஆஃப் மேன் மிஸ் நம்மளை வந்து நியூ வேர்ல்டு கொண்டு சொல்லுது. ஹல்லேலூயா. டவ் லீட்ஸ் ஈகிள், யூ ஆர் த ஈகிள். நீங்கள் நோவா பாட்ஸன் அடிக்கிறீங்க, உலகம் வந்து காகத்தில் இருக்கிறது. டவ் இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டு டே அங்கே வார்த்தையில் இருந்த அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிறது. உங்களை இந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் என்ன செய்கிறது என்றால் உங்களை நியூ வேர்ல்டு கொண்டு சொல்கிறது. ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் பிளஸிங், 1000 வருஷம் ஆளுகை செய்வோம், நீதியும் சமாதானமும் இருக்கும், உலகம் ஏடேனா இருக்கும். அதுக்குள்ள நியூ வேர்ல்டுக்குள்ள கொண்டு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு. இப்போ நம்ம லார்ட்ஸ் டேல இருக்கும், திஸ் இஸ் லார்ட்ஸ் டே. நம்முடைய ஜாப் என்ன, எக்காலத்தை ஊதுங்கள், ப்ளோ த ட்ரம்பட் இன் சயன். கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக, ஜெபிக்கலாம். ஜோயல் ப்ராபசி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, மெசேஜை என்னால் சுருக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதிக ஃபெய்த்தை தருகிறது, நமக்கு அதிக நம்பிக்கையை தருகிறது, அதிக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. டவ் இன்னைக்கு வந்திருக்கு, டவ் நம்மளை வந்து புதிய பூமிக்கு வழி நடத்துது. நம்ம அந்த வேலையில் ஒரு நாளில் இருக்க போகிறோம், ஒரு நாளில் நான் அந்த வேலையில் இருக்க போகிறேன். அதுதான் என்னுடைய பெரிய மகிழ்ச்சி. அதுதான் இந்த உலக வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். இந்த ஹியூமன் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம அந்த கர்த்தருடைய நாளுக்குள்ளாக வந்து இதை நம்ம புதிய வானத்துக்குள்ளே புதிய பூமிக்குள்ளே பிரவேசிப்போம். அதனால் எல்லோரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தாவே மக்கு சோத்ரம், இயேசுவே சோத்ரம். புதிய வானம் புதிய பூமி தோன்று நாளிலே, நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. புதிய வானம் புதிய பூமி தோன்று நாளிலே, நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே, என்றுமே. தூதர்கள் யாவரும் அந்த நாள் இன்ப எங்களே சுராஜன் வானில் தோன்றினான். எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவை நரம்பட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்து சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள் என்று கர்த்தாவே நீர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருக்கிறீர். யோவேல் கர்த்தருடைய நாளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தான். அந்த நாளிலே நாங்கள் இப்பொழுது ஆக்சுவலாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய காலத்திலே அவன் கண்ட காரியங்களை வைத்து அவன் அவ்விதமாக தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது எங்களுடைய காலத்திலே அது குளோபல் லெவலாக நிறைவேறி கொண்டிருக்கிறது, உலகம் முழுசும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவங்கவுங்க அவங்களுடைய பாத்திரம் நடித்துக் கொண்டிருக்கிறார், ஃபுல்ஃபில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்களுடைய பாத்திரம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கிதியன் வாழ்ங்கிற காலம் கர்த்தருடைய நாளாக இருந்தது. அங்கே வந்து ஸ்வேர்டு மினிஸ்ட்ரி வரும் பொழுது அங்கே ஜெயம் வந்தது. கர்த்தாவே அவிதமான ஒரு காலத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். நோவா காலத்தை போல வந்திருக்கோம். நாங்கள் ஆண்டவர் டவ் மினிஸ்ட்ரி எங்களை வந்து நியூ வேர்ல்டுக்கு வழி நடத்துகிறது. உலகம் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் நியூ வேர்ல்டு மிலினியத்தை எதிர்த்து நோக்கியிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம். இந்த உலகம் அதனுடைய ராஜ்யங்களை அழிஞ்சு போகும், டெஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறது, அது எங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு ஆண்டவர் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் நீர் தந்திருக்கிறீ. நீ எக்காலத்தை ஊது, என்று சொல்லியிருக்கிறீர். இன்னைக்கு எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை! கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது என்று ஆண்டவரே நாங்கள் சொல்லும்படியாக நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தமானது, இந்த பிரைட் வாய்ஸ் ஆனது ஆண்டவரே எல்லாருடைய இதயத்திலே துணிக்கட்டும். ஆண்டவரே அந்த கர்த்தரை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உலகம் அழிவை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உண்மை சந்திப்பதற்கு எங்களுக்கு முன்வைத்திருக்கிற இந்த எட்டர்னல் பிளஸிங், இந்த உபத்திரத்தை காட்டில், இந்த பாடுகளை காட்டில் அதிக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். மிஸ் பண்ணாதபடி இருக்க உதவி, டோட்டல் கிரேஸ் தருவீராக. பெர்ஃபெக்ட் லைட்டிங் உடைய ஹார்ட்ல பிரகாசிக்கட்டும். மிகவும் அதிகமான வெளிச்சம் எங்களுடைய இதயத்திலே பிரகாசிக்கட்டும். ஏன் நாங்கள் வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் காண உதவி செய்யும். எங்களுடைய ஃபாதர் ரிச் ஃபாதராக இருக்கிறீர். இளையகுமாரனுடைய தகப்பனார் பெரிய ஐஸ்வர்யவான். நாங்கள் விண்ணப்பத்தை கொடுத்தால் நிச்சயமாக நீர் கிராண்ட் பண்ணுவீர். நாங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் அமினீசியாவிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய நினைவேற்பிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்ட எல்லாத்தையும் நீ தருவீர். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ஆண்டவரே பதில் அளிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. கதவு அடைக்கப்படுகிற நேரத்தில் நாங்கள் இன்னும் ஆண்டவரே நாள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இன்னும் ஆண்டவரே உள்ள யாரும் வருவாங்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் ஆண்டவரே பேழைக்குள்ள அடைபட்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்மை சந்திப்பதுக்கு ஆயத்தமாக அம்மின் கத்திரா இயேசுவே வாரும். உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆயத்தப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். All the glory to Jesus and tell us His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell us His wonderful love. Avarukke kirisa sulu chalutthu ummai மகிமையாவும் அவருக்கே என்றும் அவருக்கே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.